பிதாவே, மறுபடியும் எங்களை கொடுத்த இந்த பெரிதான சந்தர்ப்பத்துக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தேவ ஆவியானவரே, நீர் எங்களுக்கு போதகராக இருந்து இன்றைக்கும் அது வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களை கொடுப்பது மட்டுமல்ல, நாங்கள் வார்த்தைக்கு கீழ்படியவும் உமது வல்லமையினால் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ளத்தக்கதாயும், அறுவடையிலே நாங்கள் கலந்து கொள்ளத்தக்கதாயும் எங்களை எழுப்பி விடுவீராக. இயேசுவின் நாமத்திலே ஆமேன். பிரசங்கி 3 அதிகாரம் முதலாம் வசனம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. நோக்கம் உண்டு. எத்தனையோ காரியங்கள் ஒவ்வொரு ஒன்றுக்கும் பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு போய், 8 வசனத்திலே சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. யுத்தத்துக்கு ஒரு காலம், சமாதானம் பண்ண ஒரு காலம். இது யுத்தத்தின் காலம். 2 ராஜ்யங்கள் மோதிக்கொண்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம், பிசாசனுடைய ராஜ்யம். பிசாசனுடைய வல்லமையும் அவனுடைய சகல சர்வாயுத வர்க்கங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே முறியடிக்கப்பட்டது. சிலுவையிலே நித்தியத்துக்குமாய் அவன் தோற்கடிக்கப்பட்டான். இந்த உண்மை எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இருக்க வேண்டும். இது இருதயத்தில் இல்லாமல் யுத்த காலத்திலே நாம் வல்லமையாய் இயங்க முடியாது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும், மறுபடியும் பிறந்த பிள்ளைகள், அவன் யுத்த காலத்திலே தான் பிறக்கிறான். பஞ்சமத்தையில் அல்ல. எங்களுக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ, அறியாமல் இருந்தாலோ அறிந்திருந்தாலோ, நாம் யுத்த காலத்திலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய உலகத்திலே இந்த யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எபேசியர் 6:10 இதிலே தேவாவியானவர் மூலமாய் பவுல் அப்போஸ்தலன் கர்த்தருடைய வல்லமையிலே நாங்கள் பலப்பட வேண்டும் என்று எங்களுக்கு கூறப்படுகிறது. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய எல்லா சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசு இரவு பகலாக அவன் பகல தந்திரங்களை கையாளுகிறான். எங்களை பொறியிலே ஆகப்படுத்துவதற்கு அவன் தோற்கடிக்கப்பட்டவனாய் இருந்தாலும் தொடர்ந்து அவனுடைய விழுந்து போன தூதர்கள் இன்னும் அசுத்தாவிகள் மூலமாக தேவனுடைய ஜனத்தை தொடர்ந்து தாக்குகிறான். தேவன் ஒரு காரணத்துக்காக இவைகளை இன்னும் அனுமதித்திருக்கிறார். முற்றிலுமாக எல்லாவற்றையும் நிற்பாட்டி பிசாசையும் கட்டி போட்டு கதவையும் இன்னும் மூடவில்லை. அது ஒரு நேரத்திலே நடக்கும். ஆனால் தேவனுடைய அனாதி ஞானமும் அவருடைய வல்லமையும் சபையினூடாகவே வெளிப்பட வேண்டும் என்று எபேசியர் 3:10 கூறியிருக்கிறபடி நாங்கள் இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியினூடாக தேவன் தம்முடைய வல்லமையையும் தம்முடைய அனாதி திட்டங்களையும், இந்த யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அறியும் பேருக்கு இப்படி ஒரு யுத்தம் இருக்குன்னே தெரியாது. சபைக்கு வரதும் போறதுமாக இருப்பான், எவ்விதம் படிப்பினம். ஆனால் எவ்விதமாக பிசாசுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க வேண்டும், எவ்விதமான பிசாசுனுடைய வேலைகள் குடும்பத்திலே நடக்கிறது, புருஷன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக அல்லது பிள்ளைகளுக்கூடாக என்ன நடக்கிறது, எவ்விதமான பிசாசனுடைய பொறிகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அநேகம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியாது. ஏனென்று கேட்டால் நாங்கள் ஆவியிலே நடக்கிறதில்லை. தேவ ஆவியானவர் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்காததுனாலே அப்படிப்பட்டவர்களோடு சேர்ந்து கொண்டு நாங்கள் அதை நிதானித்து அறியாததுனாலே அநேகமாக சில சாத்தானினுடைய ஆலோசனைகளையும் மனுஷர்கள் வாய்க்கூடாக நாங்கள் எடுத்து விடுவோம். நாங்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதை வேதம் அடிக்கடி சொல்றது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். இங்கே கட்டாயம் யுத்தம் இருக்குன்னா ஆண்டவர் அறிவிக்கிறார், நமக்கு யுத்தம் உண்டு, போராட்டம் உண்டு, விரும்பினாலோ விரும்பாமல் விட்டாலோ. ஆனால் அநேகம் பேர் இதை இப்படியாய் பார்க்கிறதில்லை. இந்த யுத்தத்தை குறித்து இதில் போட்டிருக்கிறது எப்படின்னு கேட்டால், இந்த மல்யுத்தம் பண்ணி சொல்லுவாங்க, ரெஸ்லிங். அப்போ அது முழு சரீரமும் பாடியும் அப்படியே அதில் சண்டை போடுவார்கள் இல்லையா, அப்படியே கட்டிப்பிடிக்க தூக்கி எறிஞ்சு கீழே போட்டு அமைச்சு சவ்விதமான ஒரு போராட்டம் நமக்கு இருக்கிறது. அதுவும் இந்த நாட்களில் இன்னுமாக இருள் பெருகி கொண்டு போகிற நேரத்தில் 2 Corinthians 10:3-5 விடுதலை சிலர் உங்களுக்கு உங்களுக்கு யோசிச்சுப்பீங்க, எனக்கு தெரியும் இது. ஆனால் வெளிப்படுத்துதலாக அறிந்து அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், அதை குறித்து ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தடவையும் நாங்கள் இப்படியான இந்த தேவ வார்த்தைகளை கேட்கும் பொழுது, அதை ஆராயும் பொழுது, தேவ ஆவியானவர் அவதானிக்கிறார். எதற்காக நாங்கள் மறுபடியும் பார்க்கிறோம், ஏன் இதை மறுபடியும் கேட்கிறோம், என்ன நிலைமையிலே கேட்கிறோம்? உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், நீ தாழ்மையோடு வந்து இதை கேட்கும் பொழுது இந்த பேசப்படுகிற இந்த தேவனுடைய வார்த்தை ஆவிக்குரிய உலகத்திலே அது தண்ணீராக நெருப்பாக சுத்திகரிக்கும் ஒரு கருவியாக இருந்து அப்படியே வந்து உன்னை, அது உன் ஆவியை ஆத்மாவையும் சரீரத்தையும் கூட சுத்திகரிக்கிறது. உனக்கு விளங்காமல் இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு இன்றைக்கு உன்னுடைய வார்த்தையினால் என்னை சுத்திகரியும், அப்படியாய் நீ உன்னை தாழ்த்தி கொள்ளும் நேரத்திலே தேவ ஆவியானவர் இயேசு அந்த தண்ணீர் முழுக்கினாலே திருவசனத்தை கொண்டு சபையை சுத்திகரிக்கிறார், கழுவுகிறார் என்கிற அந்த வசனத்துக்கு ஒப்பாக இது நடந்து கொண்டிருக்கிறது. You are cleansed, you are washed when you come under the word of God. அதான் அநேகமாக பிசாசு சிலரை கொண்டு வராது, அல்லது பலரை வார்த்தை கொடுக்கும் இடத்துக்கு கொண்டு வராது, சபைக்கு கொண்டு வராது. ஏன், அங்கு வந்ததும் அந்த வார்த்தையின் வெளிச்சம் வந்து அங்கு இருக்கிற அசுத்தாவிகள் அங்கு பிடியாக இருக்கிறார்கள் எல்லாம் அகற்றி போடும், இருள் நீக்க முடியும் அந்த வெளிச்சத்துக்கு முன்னாலே. நீங்கள் இது கேட்கும் பொழுது முடியுமானால் உன்னை தடை பண்ணியிருக்கலாம், இது கேட்க விடாதபடி இந்த கேசட்டை அல்லது இந்த இந்த நேரத்தை. 3 நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தாலும், அதாவது இந்த சரீரத்திலே நாங்கள் நடக்கிறது என்றால் ஜீவிக்கிறது, நாங்கள் உயிர் வாழ்கிறதா இருந்தாலும், மாம்சத்தின்படி நாங்கள் யுத்தம் பண்ணுகிறவர்கள் அல்ல. யுத்தம் அங்கே இருக்கிறது, நீ சும்மா இருக்க முடியாது. நீ 4 வருஷம் 5 வருஷம் சரி கனடாவிலேயே அல்ல ஆஸ்திரேலியாவிலேயே எங்கேயோ இருக்கிறாய், சபைக்கு போறாய் வாராய், உனக்கு ஒரு யுத்தமும் இல்லைன்னு சொன்னால் நீ எங்கேயோ பிடிபட்டு இருக்கிறாய். ஆனால் உன்னுடைய ஜபம் உப்பும் இல்லை, புளியும் இல்லை, எந்த விதமான ஒரு அபிஷேகமே இல்லை. அதான் ஜபிக்கிற நேரத்தில் நீ வாய் திறக்கிறது இல்லை, இப்ப விளங்குது, அங்க ஒன்றுமே இல்லை, அங்க எக்ஸைட்மெண்ட் இல்லை, பரபரப்பு இல்லை. ஏற்கனவே ஒரு 1.5 மணி நேரம் நீ நன்றாக ஜபம் பண்ணி இதையே சிந்திச்சு நீ வந்தால் ஜபம் பண்ணுவோம் என்று சொன்ன உடனே 2-3-4 பேர் ஒரே அடியா வாய் திறக்குமா? ஏன், எல்லாரும் ரெடி, எல்லாருடைய டார்ச்சும் பேட்டரி எல்லாம் ரெடி, இட்ஸ் பாக்ஸ். ஆனால் இதுக்கு மாறாகத்தான் நடக்கிறது. கோபிக்காத, இதை கேட்டு ஏற்றுக்கொள், தாழ்மையோட ஏற்றுக்கொள். பானையில் இருந்தால் தான் அகப்பையில் வரும், பானையில் இல்லாமல் அகப்பையில் எப்படி வர்றது? யுத்தம் உண்டு, ஆனால் எப்படியான போராயுதங்கள் என்று பார்ப்போம். அந்த யுத்தத்திலே 4 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றுப்படுகிறாபல், அதாவது கையால் சண்டை பிடிக்கிறது இல்லை, ஈட்டியால் சண்டை பிடிக்கிறது இல்லை, அல்லது துவக்கால சண்டை பிடிக்கிறது இல்லை. எங்களுடைய போராயுதங்கள், நாங்கள் போராட்டத்தில் இருக்கிறோம், ஆனால் எங்களுடைய ஆயுதங்கள் அது சரீரப்பிரகாரமான ஆயுதங்கள் அல்ல. அறங்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளவர்களாக இருக்க, அறங்கள் என்று சொல்லும் பொழுது மதில்கள், பிசாசு மதில்கள் கட்டி எழுப்புகிறான். எங்கே? மனிதர்களுடைய மனதிலே, எண்ணங்கள் மூலமாக, தப்பு அபிப்பிராயங்கள் மூலமாக. இவர் அப்படி சொன்னாரோ, இவர் இன்றைக்கு இது யாருக்கு சொல்றார், எனக்கு சொல்றாரோ, இவருக்கு ஏதாவது மறைமான கோபம் இருக்கும் என்னோட, அல்லது யாரும் கேட்டதுக்காக சொல்றாரோ, தப்பு அபிப்பிராயங்களை கட்டி எழுப்புகிறான். அந்த தப்பு அபிப்பிராயங்கள் தான் மதில்கள். அதை இன்னும் இன்னும் யோசிக்க இன்னும் இன்னும் மதில் எழும்பிக் கொண்டே போகும். அவன் ரெண்டு மூன்று கல்லை வச்சு சீமந்த கோயில் கையில் கொடுப்பான். நாங்க அதை சிந்திக்க சிந்திக்க நாங்களே கல்ல தூக்கி அவன் கையில் கொடுப்போம் கட்டுமணி என்று. இன்னும் கூட சிந்திக்க இன்னும் அவன் கட்டி கொண்டே போவான். அப்ப கட்டி கட்டி கொண்டு போக எங்களை கீழே இருந்து கட்டி கொண்டு போக எங்களது கழுத்து வரை வரும் மதில். அதுக்கப்புறம் மறைஞ்சுப்போம் எல்லாம். அதுக்கப்புறம் அங்கே நடக்கிறவங்களுக்கு தெரியாது. அரண்களை நிர்மூலமாக்க எங்களுடைய ஆயுதங்கள். இது உண்மையிலும் உண்மை. நீ இதை அனுபவத்திலே அறிந்திருந்தால் நான் சொல்கிறதை நீ உனக்கு இருக்கலாது. உனக்கு நீ யாருக்காவது அதை விடுதலை கொடுத்திருந்தால் அந்த அரண்களை, அவர்கள் மனதில் இருக்கிற அரண்களை. சமயம் என்கிற அறம் ஒரு பயங்கரமான மதில் அவர்கள் மனதிலே. நாங்கள் போற வழி சரி, எங்கள் மதம் உண்மை, இதற்கூடாகவும் நாங்கள் கடவுளை காண்போம். அவன் பொய் சொல்லி அவர்களை அந்த பொறையிலே அகப்பட்டு அந்த அரண்களை போட்டு வைத்திருக்கிறான். இப்ப அந்த அரண்களை உடைக்கவன். அதற்கு தேவன் எங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். இங்க போட்டிருக்கிறது அரண்களை மதில்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் அந்த ஆயுதங்களால் நாங்கள் தர்க்கங்களை வாக்குவாதங்களை தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாம் மேட்டிமையை நிர்மூலமாக்கி தேவனுடைய அறிவு எது? தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த அடிப்படையான பிரின்சிபிள்ஸ், இந்த ஒழுங்குமுறையின், அவருடைய ஒழுங்குகளுக்கு மாறாக வருகிற எல்லா விதமான எண்ணத்தையும் எல்லா விதமான தர்க்கங்களையும் நிர்மூலமாக்கி உடைத்தறைய அவை தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. மேட்டிமை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும், கிங் ஜேம்ஸ் அந்த ஒரிஜினல் எப்படி இருக்குன்னு தெரியுமா, ஒவ்வொரு எண்ணத்தையும், எவ்ரி தாட், எண்ணம் என்று சொன்னால் யோசனை, ஒவ்வொரு யோசனையையும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அதாவது தேவனுடைய வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. வெளிப்படையாக 19:13, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறன்னு கேட்டால் எங்களுக்கு விரோதமாக ஒரு தர்க்கம் பண்ணுதா, மனதில் ஒரு தர்க்கம் வருகிறதா, ஒரு யோசனை ஒன்று வருகிறதா, அதை அப்படி சபையை குறித்து, மெய்ப்பனை குறித்து, அதில் அந்த குடும்பத்தை குறித்து, இப்படி அதைப்படியா இது அப்படியா, உடனே நாங்கள் அதை வாங்கி எடுத்துட்டு, உடனே நாங்கள் அதை விசுவாசிச்சுட்டு எங்களுடைய எண்ணம் தான் எடுத்துட்டு நாங்கள் அப்படி அதை அப்போ மதில் கட்டப்பட்டுரும். அதுக்கு பிறகு நாங்கள் நான் இப்படி நினைச்சேன் என்று சொல்லி போட்டு சண்டை பிடிப்போம். அவங்க பிரிவினையை கொண்டு வருவான். ஆனால் அந்த எண்ணத்தை உடனடியாக எடுத்து கிறிஸ்துவுக்குள்ளே சிறைப்படுத்த வேணும் என்று இருக்குது. இருந்தால் போல எனக்கு விரோதமாக ஒரு எண்ணத்தை போடலாம். எவருக்கு? மனைவிக்கு விரோதமாக புருஷனுக்கு போடலாம் பிசாசு, புருஷனுக்கு விரோதமாக மனைவிக்குள்ளே போடலாம், விசுவாசிகளுக்குள்ளே போடலாம், போது இருக்கு மெய்ப்பனுக்கு விரோதமாக மெய்ப்பனுக்கு போடலாம், சில ஒரு ஒரு சில விசுவாசிகளுக்கு விரோதமாக. அப்போ நாங்கள் அதை சிறைப்படுத்த வேணும், அதை நிர்மூலமாக்கணும். பிசாசு கிட்டக்க இயேசுவின் நாமத்தில் சிலருக்கு சொற்பனங்களையும் குற்றம் சாட்டுவான். இதை நாங்கள் ஒன்றும் செய்யாமல் விட்டமெண்டா, இது எங்களுடைய யோசனை, இது எங்களுடைய சிந்தனை, இது நான் தான் அப்படித்தான் நாங்கள் விசுவாசிக்க செய்வான். எத்தனையோ தர்க்க பாருங்க, கடைசியாக அந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் முடிய அது நான் நினைச்சேன் சிஸ்டர், நீங்கள் அப்படி ஆக்க வேண்டு, அது அப்படி நீங்கள் அதை மீன் பண்ணி நீங்கள் ஆக்க வேண்டு. மீன், ஐ தாட் யூ மென்ட் தட், ஐ தாட் யூ 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 தாட், ஐ தாட் யூ தாட், நான் நினைச்சேன் நீங்க நினைச்சீங்க. எப்படி கடைசி அவன் படிச்ச மாதிரி தான் இருக்கு, நான் உன்ன நினைச்சேன் நீ என்ன நினைச்சான் நினைச்சிட்டே இருக்கு. உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் பொழுது எல்லாம் கீழ்ப்படிய அமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாகவும் இருக்கிறோம். நாங்கள் முதல் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சதுக்கு பிறகு ஆண்டவர் எங்களுக்கு எங்கள் மூலமாக பிசாசு முறியடிப்பார். நாங்கள் தேவனுக்கு எங்களை ஒப்பு கொடுக்காம எந்த விதமான உதவியும் எங்களுக்கு இல்லை. அசுத்தாவிகளை நாங்கள் விரட்டுறதுக்கோ யாருக்கோ போய் உதவி கொடுக்கறதுக்கோ. யாக்கோபு 4:4, யாக்கோபு விடுங்க, ஜேம்ஸ் அவன் பேரையும் போய் மாற்றியாச்சு. 4:7, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு முதல்ல எபேசர் 6 போட்டிருக்கல, எல்லாம் சர்வாதிபத்தியம் எடுத்துக்கொள்ள தீங்கு நாளிலே அவனை எதிர்த்து நிற்கும்படி. அப்போ முதல்ல நாங்கள் செய்வனும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், முதல்ல அவருக்கு கீழ்ப்படியாம நாங்கள் ரெண்டு விசாரணை எடுத்து நிற்கிறது. அவன் அவனங்களுடைய எதிரி, அசுத்தாவிகள் எத்தனையோ கூட்டம் இருக்குது மில்லியன்ஸ், அவன் கண்காணாத எதிரி, அவன் ஆக்கிற மனதில் போய் விளையாடுற எதிரி. நாங்கள் இப்படி என்ன செய்ய போறோம்? உடம்பு தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தேவனுக்கு எப்படி கீழ்ப்படுகிறது? தேவனும் வார்த்தையும் உண்டு. அதன்படி பிசாசை எதிர்த்து நீங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். அப்ப இங்க நிச்சயமாக எங்களுக்கு யுத்தம் இருக்குன்னு சொல்லி தள்ளிவா போட்டிருக்குது. எபேசியர் 6 2 கொரிந்தியர் 3 அதிகாரம். இப்ப யுத்தம் உண்டு, அதே நேரத்தில் அந்த யுத்தத்துக்கு போராயுதங்கள் உண்டு, அதே நேரத்தில் அந்த யுத்தம் நடக்கிற இடம் நம்முடைய ஆத்மா, மனம், சித்தம், உணர்ச்சிகள். நம்முடைய ஆத்மா தான் போர்க்களம், த பேட்டில் கிரவுண்ட். மனம் மட்டுமல்ல உணர்ச்சிகளும். மனதை தாக்குற நேரத்தில் பலவிதமான சிந்தனைகளால் தாக்கலாம், சொற்பனங்களால் தாக்கலாம், பயங்கர யோசனைகள், இச்சியான யோசனைகள், இவங்களால் தாக்கலாம். இவங்களுக்கு குழப்பம் ஏற்படும், மனம் தாக்கப்பட்டோன்னு கன்ஃபியூஷன். உணர்ச்சியை தாக்கப்படுற நேரத்தில் நாங்கள் சோர்வடைவோம், ஒன்றும் செய்யும் மனம் இல்லை, ஒரு மாதிரி கீழே போகிற மாதிரி, ஜபிக்க மனம் இல்லை, வேதம் படிக்க மனம் இல்லை, எல்லாமே ஒரு தோல்வி மாதிரி. ஏன் அங்கே உணர்ச்சிகள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கு, டிப்ரெஷன், பயம் உள்ளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆளுகை செய்கிற மாதிரி. சித்தத்தை தாக்குற நேரத்தில் நாங்கள் எங்களுடைய சித்தம் இறுகிப்போம், நாங்கள் எங்களுக்கு தீர்மானம் எடுத்துருவோம், ஆக்கள் சொன்னாலும் கேட்க மாட்டோம். தாவீதுடைய சித்தம் தாக்கப்பட்டது, அவன் உடனே என்ன செய்தான், நான் போடுவீரர்களை என்ன பண்ண முடி சொன்னான். ஆனால் வேதம் சொல்லுது சாத்தான் அவனுக்கு விரோதமாக அழுமினான். ஜோவாப் சொன்னால் எதுக்கு நீ இதை செய்ய போற, ஏன் இது ஆண்டவர் தான் நம்மோட கூட இருக்கிறார், ஏன் போய் என்ன போகிறான் ஆக்களை போர் வீரர்கள் எத்தினேண்டு. அவன் கேட்கல, வேதம் சொல்லுது சாத்தான் இஸ்ரேல் ஜனத்துக்கு விரோதமாக எழுமி நின்று தாவீதை தூண்டினானா, ஆக்களை போர் வீரர் என்றதுக்கு எப்படி இருக்கு, என்ன படி இருக்கு பாத்தீங்களா? ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் வசனம் சொல்லுது, ஒருவருக்கு ஒருவர் சப்மிட் பண்ணுங்க, கீழ் பண்ணுங்க. அடிக்கடி நான் உங்களுக்கு யாருக்காவது நீங்க சப்மிட் பண்ணிருக்கீங்களா? புருஷ மனைவி வந்து முதலாவதா புருஷனுக்கு சப்மிட் பண்ணணும். புருஷனுக்கு சப்மிட் பண்ணாம எந்த பாஸ்டருக்கு சப்மிட் பண்ணவே கூடாது. முதல்ல புருஷனுக்கு சப்மிட் பண்ணவன் கச்சருக்குள்ளாக. புருஷன் சொன்னா ரெண்டு ஊழியம் செய்யாத சேர்ச்சுக்கு சொல்லி அதுக்கு கீழ்படிய வேண்டிய அவசியமே கிடையாது. அதே நேரத்தில் ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் சப்மிட் பண்ணணும். விசுவாசிகள் இனி திருமணமாக ஆகாதவர்கள், உங்களுக்கு ஆவிக்குரிய வழிநடத்துவதற்காக ஆண்டவர் வைத்த அந்த மெய்ப்பனோ போதோரு யாரோ அவர்களுக்கு சப்மிட் பண்ண வேண்டும். அவர்கள் அடக்கி ஆள்றதுக்கெல்லாம் அவர்கள் உங்கள் ஆத்மாவுக்கு கணக்கு போய்விக்க வேண்டுமாக இருக்கிறதுனால சப்மிட் பண்ண வேண்டும். ஒரு தாழ்மை உள்ள ஒரு மனதோடு எனக்கு தான் கணக்கு தெரியும் பண்ணிட்டு, அதுதான் பயங்கரமான சாத்தானியனுடைய நிலைமை. இதுதெல்லாம் மிக முக்கியம். ஏன்னு கேட்டால் மற்ற 24 தடவை ஆண்ட சொல்லியிருக்கிறார், அநேகம் பேர் வஞ்சிக்கப்படுவினம், அநேகம் பேர் தேவனுடைய விசுவாசத்தை விட்டு விலகி போவினம், அநேகம் பேர் முரண்பாடு அடைவினம், இடரல் அடைவினம். இடரல் அடைகிறேன் சொன்னால் இன்னும் ஒரு வகையில் என்ன தெரியுமா, என்னுடைய விசுவாச பாதையை என்னால் என்னை நடத்தவே முடியாது. அதாவது ஆண்டவரை விட்டு விலகிறது மெதுவா, ஆண்டவரோடு விழுகிறாண்டா இயேசு எனக்கு தேவையில்லைன்னு போறல, வேத புத்தகம் கையில் இருக்கு, நீ சேர்ச்சுக்கு வரலாம், என்ன செய்யலாம், ஆனால் விசுவாச வாழ்க்கை உன்னிடத்தில் இல்லை. நீ இப்போ நம்பி இருக்கிறது பணமோ அல்லது வேலையோ அல்லது உறவினர்களோ அல்லது வேற ஏதோ ஒரு காரியமோ அல்லது நீ இருக்கிற இடமோ, அதைத்தான் நீ உனக்கு தெரியாமலேயே நீ அன்கான்சியஸ்லி உனக்கு தெரியும் நீ நம்பி இருக்கிறாய், ஒழிய தேவன் மேல் நீ தங்கி இருக்கிறது இல்லை. விசுவாசத்தை விட்டு, விசுவாச வாழ்க்கையை விட்டு விலகி போனாய். அப்போ இது கவனமாக இருக்க வேணும், பயந்திருக்க வேணும். ஆண்டவரே நான் வஞ்சிக்கப்படாத படிக்கும் இறக்கம் எனக்கு கிடைக்கட்டும். எவரும் வஞ்சிக்கப்படலாம், எந்த ஒரு ஊழிய காரணம் வஞ்சிக்கப்படலாம். Let it be anybody. உங்களுக்கு தெரிந்த பெரிய ஊழியக்காரர் நான் யாராவது நீ சொன்னால் நான் வஞ்சிக்கப்பட கடைசி மட்டும் விடமில்லைன்னு சொல்லி ஏற்கனவே நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன். அதனுடைய அர்த்தம் you got caught, you are deceived. தேவனுடைய இருக்கத்தினாலே தேவனுடைய மகா கிருபையினாலே அவர் என்னை காத்துக்கொள்வார். ஏன் எவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிப்பாயிருங்களோட இயேசுவை சொல்லிட்டார். மற்ற 24 நாலு தடவை வஞ்சிக்கப்பட்டு சொல்லியிருக்குது. அதுவும் அநேகம் பேர் என்று அந்த மெனி என்ற சொல் எத்தனை யூஸ் பண்ணியிருக்கு. ஆகையினாலே நாங்கள் எவ்வளவுக்கு ஒருவருக்கு ஒரு சப்மிட் பண்ணியிருக்கிறோமோ, விட்டு கொடுத்து நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் கீழ்ப்பணிந்திருக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம், கேட்கக்கூடிய நிலையில இருக்கலாம், நாங்கள் வஞ்சிப்பில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். என்றால் ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் அவயவங்களாக இருக்கிறோம். சும்மா சபைங்கிற அந்த இதை கூடாது விடுங்க. இதுதான் சபை, மண்டபம் சபை அல்ல, கட்டடம் சபை அல்ல. அவங்க கொண்டே கட்டிடத்தை காட்டினாங்க 10 ஆண்டு வரை இந்த கட்டிடத்தை எவ்வளவு மாபிள பார்த்து மலங்கு. அதை விட ஒரு பெரிதான ஒரு காரியமே இல்லை. மத்திய 24 அதையே தொடங்குது. அவங்களுடைய நினைவு, அவங்களுடைய கனவு எல்லாமே அவங்களுடைய தேவாலயம் கட்டும். அவ்வளவு விசித்திரமான ஒரு கட்டடமாக ஏரோது ராஜா கட்டணும் அந்த டைம்ல, சாலமனுடைய பில்டிங். ஆண்டவர் என்ன பதில் கொடுத்துறது? இதை பார்க்குறீங்க தானே, இந்த கட்டிடத்தை ஒற்று கல் இன்னொரு கல்லுக்கு மேலே நிற்காது. எப்படி இருந்திருக்குமே நினைக்கிறீங்க? பேதுருவானுக்கு தொண்டைக்குள்ள பொறுத்து இருக்கும். என்னடா கடவுளே, இந்த பெரிய மாளிகை போல இருக்கிற கட்டிடத்தை பார்த்து ஒரு கல் இன்னொரு கல்லுக்கு மேலே இருக்கிற நன்றாக அறிந்து கொள். எந்த ஒரு கட்டிடமும், எந்த ஒரு சர்ச் கட்டிடமும், எந்த ஒரு மண்டடம் மாளிகை பழுங்கி பொன்னால செய்திருந்தாலும் உள்ள என்ன நடக்கிறங்கிறது தான் தேவன் அறிய விரும்புகிறார். நீ பொன்னால கட்டலாம், நீ பியூஸ் எல்லாம் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் சில்வரால் வைக்கலாம், நல்ல சாண்டலியர்ஸ் அதெல்லாம் போட்டு கோல்டால் வைக்கலாம், நாங்கள் கோல்டு பாத்திரத்திலையும் நாங்கள் வைன் குடிக்கலாம். லார்ட்ஸ் சப்பருக்கு அங்கு ஆவிக்குரிய ஜீவன் இயேசு கிறிஸ்து மையம் இல்லையோ, அதே கதிதான் நமக்கு. ஒரு கல் இன்னொரு கல்லுக்கு மேல நிற்காது. இன்னைக்கு அநேகம் பேர் ஓ பெரிய எங்கூட சபை ஒரு கொட்டில அங்கதான் விடுதலை நடக்குது. உண்டு சபை பெரிய வரும், தி வின்செஸ்டர் கேத்தீட்ரல், ஓ தி கேன்டர்பரி கேத்தீட்ரல். நான் சில இப்படியான பெரிய பயங்கர சர்ச் பில்டிங்ஸ் உள்ள போயிருக்கிறேன். உள்ளுக்கு போனோடனே நான் ஒரு சின்ன ஒரு எலிக்குஞ்சி மாதிரி தெரிஞ்சேனே, அவ்வளவு பெருசு கண்கோடு பார்க்கலாது. ஆனா தேவன் கட்டிடங்களால் ஆடுறவர் அல்ல. நல்ல ஒரு பதில் ஏது கொடுத்தார். இதை பார்க்குறீங்க தானே, எனக்கு காட்டினீங்களா? சரி, நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் தெரியுமா? ஒரு கல் இன்னொரு கல்லுக்கு மேலே அதே மாதிரி நடந்தது. தர மட்டம் எங்களுடைய ஜீவியம் வெளியால் பெரிய இதாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்குள்ள வெள்ளமே இருக்குதா? வெளியால் நோட்ஸ் இருக்கலாம், பைபிள் இருக்கலாம், பாட்டு படிக்கலாம், கை உயர்த்தலாம், தொடக்கம் முடியும் வரை கை உயர்த்திட்டே நிற்கலாம். ஆனால் விஷயம் இருக்கணும் உங்களுக்கு, ஒரு குடும்பத்தை விடுதலை ஆக்குறதுக்கு உனக்கு வல்லமை இருக்கு, வேற பிசாசை கட்டி போடுறதுக்கு உனக்கு அந்த அதிகாரம் உனக்கு அரைந்து, நீ அதை எந்த நேரத்தையும் செய்யக்கூடியதா இருக்கணும். ஜபம் பண்ணுவோம் சொன்னோன்னா அப்படி உடஞ்சி வச்சு வர மண் உடஞ்சி வர தண்ணீர் மாதிரி வழியால் வரவேணும். இது அப்படி இல்லை, ஜபம் பண்ணுவோம் சரி, எல்லாரும் மன வரப்பண் தலையை குனிஞ்சாச்சு, கட முடியாச்சு. என்ன சொல்ற உள்ள இருந்து இந்த கட்டு தாலிய இந்த போராட்டம் அது ஆவிக்குரிய உலகத்தில் கண்ணுக்கு தெரியாம நடக்கிறபடினால தேவன் சொல்றார், நான் உங்களுக்கு சர்வாயுத வர்க்கம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் எல்லா சர்வாயுத வர்க்கத்தையும் நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். எச்சனை பேர் இன்றைக்கு இதை பிரசங்கம் பண்ணி உண்மையிலேயே என்னென்ன விதமாக இதை அணிந்து கொண்டாங்க தெரியுமா? இதில் இருக்கிற மாதிரியை வாசித்து நான் பெல்ட்டை அணிந்து கொள்கிறேன், கச்சியை பெல்ட்டு கச்சி என்று போட்டிருக்க, அதில் அதுக்கே நிகிறது எங்கிட்ட தமிழ் பாசையில் கச்சி கண்டாலும் போகிறாது. பெல்ட் இந்த எல்லா சர்வாயுத வர்க்கத்தையும் அணிந்து கொள்ளாவிட்டால் நாங்கள் எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவர் இயேசு எங்களுக்காக பிசாசை நித்தியத்துக்குமாக முறியடித்தார் சிலுவையிலே. இந்த உண்மை இங்கே இருக்கட்டும். Satan is defeated once and forever. Hallelujah. அதுதான் நாங்கள் சிலுவையிலே, நாங்கள் சிலுவையை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டோம். Oh, the cross is like a key. Right? And that is the master key the Holy Spirit has. And he will use it when we stay near the cross. Oh, hallelujah. Power of God. The power of God. ஒரு சர்ஜனுக்கு இல்லாத வேலைமை, ஒரு ஃபிசிஷியனுக்கு இல்லாத வேலைமை, ஒரு என்ன நாசா சயின்டிஸ்டுக்கு இல்லாத ஒரு வேலைமை, எந்த ஒரு ராஜ்யத்துக்கும் இல்லாத வேலைமை, எந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் எவருக்கும் இல்லாத வேலைமை, ஒரு விசுவாசி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதோ எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது, ஆகையால் போங்க. என்ன நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம். Let's go. நாங்க தனியே இல்லை, அவர் எங்களுக்கு கூட நடத்த போகிறார். சோ எல்லா சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது நாங்கள் இந்த சர்வாயுத வர்க்கங்களை அணிந்து கொள்கிறோம் சொன்னால் சும்மா வாயால் சொல்றதில்ல. இன்றைக்கு நான் ஆண்டவரே காலையில் இந்த உண்மை என்கிற கட்சியை நான் போட்டுக்கொள்கிறேன். இல்லப்பா, நாங்கள் உண்மையிலே ஜீவிக்க வேண்டும். அப்ப முதலாவது அந்த சர்வாயுத வர்க்கம் பேர் நாளாந்த இப்படி சொல்லி நான் எல்லாம் அசுத்தாவிகளையும் நான் நினைக்கிறேன் வீட்டை விட்டு சுத்தி சுத்தி நல்லா பயல போட போறேன். நல்லா போடு கட்டு காட்சியே, நான் வாரம் செய்யறது. பன்னெண்டாம் வசனம், ஏனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, அதாவது மனுஷர்களோட அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் சில வழி உண்டு. நமக்கு போராட்டம் நிச்சயம் உண்டு. எனக்கு வேலை பாஸ்டர், இதுக்குள்ள போராட்டம் உண்டா? நீங்கள் போராட்டங்க, நான் பின்னால நிற்கிறேன். நீ எனக்கு பின்னால் என்னென்றால் உனக்கு பின்னால வந்து முதுகுல குத்துனா பிசாசு, யார் அதை கவனிக்கிறது? ஏன் பாஸ்டர் முதுகுக்கு ஒன்றும் இல்லையா? முதுகுல ஒன்றுமே இல்லை, சர்வாயுத வர்க்கம் இதில் இல்லை முதுகுக்கு. அதுக்கு பாரன் பிறகுண்ணா, இவங்க ஆவியில் இருக்கிறாங்களா மாம்சத்தில் இருக்கிறாங்களா? ஆவியில் எங்கேயாவது சண்டை பிடிக்கலாமா? இல்லை. பிசாசு வஞ்சிச்சபடினால தெகரின் வாங்கிமன் எனிவே. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். தீங்கு நாளிலே, தீங்கு நாள் வந்தால் என்று இல்லை, இஸ் நாட் அன் ஆப்ஷன், இட் வில் கம். தீங்கு நாள் எப்போ வரும் நமக்கு தெரியாது. சில நேரம் நீங்க சொல்லுவீங்க, எப்படி பரவே இல்லை வாச, ஆனா கொஞ்ச நாளா ஐயோட்டு மாறி உண்டு. அல்லையா அல்லையா, வந்துட்டு இப்பதான் கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. ஏதோ சாத்தான் என்ன எல்லாம் அனுப்பி வச்சிருக்கான் போல இருக்கு. நீ அறியல, நீ போற ஆடை இல்லை, அது வந்து உன் குடும்பி எல்லாம் பிச்சு கொண்டு போயிட்டது. நீ கவனியாமல் இருந்ததுனால நல்ல வேலை, கட்டின மாதிரி இருந்தபடினால போயிட்டு அது சும்மா நோவு படுத்தாம. இல்லையா பிரதர் நோயல், இங்க இருக்கீங்களா? தீங்கு நாள் நீங்கள் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தாலும் உங்களுடைய வாழ்க்கைய, ஓம் பாஸ்டர் இந்த வருஷம் இந்த மாதம், இந்த நாட்கள். அடுத்த வருஷம் டிசம்பர். இப்பயும் என்ன, ஒரே போராட்டம். ஆனால் சில சமயங்களில் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தா, இந்த போராட்டம், இந்த தீங்கு நாள் சில வேளையில் விடுகிற நேரம் வரும். வேலைக்கு போகிற நேரத்தில் வேற்றம், உடுக்கிற நேரத்தில் வரும், வழியில் வரும், வேலை செய்யும் நேரத்தில் வரும், வீட்டை வந்த உடனே வரும், கடைக்கு போகிற நேரம் வரும். ஐயோ பாஸ்டர், நான் அது தீங்கினாலும் எடுக்கவே இல்லை, நான் பேசி போட்டேன். எத்தனை பேர் நீங்கள் சொல்லுவீங்க, மேனண்டு நினையாத நேரத்தில் அந்த தீங்கு நாள் வருது. ஏன், நாங்கள் விழிப்பாக இல்லை, நாங்கள் நீ இருக்கிற எங்கள்கிட்ட எல்லாம் டைம் எல்லாம் கேட்டு ஃபிக்ஸ் பண்ணித்தான் சாத்தா வேற போகிறான்ண்டு. வரட்டா முண்டரைக்கு, அப்படிதான் நாங்கள் ஜீவிக்கிறது. ஜெர்மனில் இன்னும் அப்போ மூட்டை முக்காலாக்குவோம். அப்படி என்ற லேசா போயிருமே, போடுறா கொஞ்சம் போற, கொஞ்ச நேரம் நான் டங்ஸ்ல பேசிட்டு வார. அவனுக்கு தெரியும், இயேசுவை விட்டு மூன்று தடக்க சோதிச்சதுக்கு பிறகு அந்த வார்த்தை எழுதியிருக்கணும்னு சொன்னா, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துக்காக விட்டு கொண்டு போனா, another opportune time, குறிப்பான எந்த நேரத்தில் விளக்கலாம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஓ, சாப்பிட்டு முடிஞ்சிருக்கிறா, என்ன யோசனை எல்லாம் அங்கே ஓடுதோ, முகத்தை பார்க்க அப்படித்தானே இருக்குது. என்ன யோசிக்கிறா தெரியலையே, அவனுக்கு தெரியும் அதுங்களோட யோசனை. வாயால் உளற மட்டும், வாயால் பேச மட்டும் உங்களுக்கு தெரியாது. அப்போ தீங்கு நாள் வந்து கட்டாயம் இருக்கு. அப்போ தீங்கு நாளில் நீங்களை எதிர்க்கவும் எதிர்க்கிறோமா நாங்கள், இல்லை. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும் படிக்கு, திராணி என்றா உங்களுக்கு தச்சு வரையபு, உங்களுக்கு ஏலமாக இருக்கும்படி அவனை எதிர்த்து சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், நிற்க வேணும். நிற்கிறேன் சொன்னால் எழுமிட்டு ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறதில்ல, அதாவது இந்த யுத்தத்தில் சோர்ந்து போகக்கூடாது. ஐயோ என்னால் முடியாது என்று முதுகு காட்டக்கூடாது. யூ ஸ்டாண்ட் சரிங்க, எனக்கு தெரியும் இங்கே இருக்கிற ஒரு பிள்ளைக்கு சரியான எதிர்ப்பு வீட்டில், இப்போ வீட்டு போகிற நேரத்தில் ஒருக்க சொல்லித்தாங்க, தாய் சொல்லிது நட இருக்கா எங்கள் வீட்டில், போ வெளியில். அவள் அந்த பிள்ளை எடுத்து என்னை சொல்லிச்சுது, வாசன் நான் என்ன செய்ய, நான் சொன்ன ஒன்றும் செய்யாது, பேசாமல் ஜெபம் பண்ணிட்டு பேசாமல் இரு என்று கேட்டால், இது சாத்தானுடைய அட்டாக், இது இனி என்ன செய்வான்னு பார்க்குறதுக்கு. அவளுக்கு பிறகுதான் தெரிய வந்தது உண்மையிலேயே, அதனால சொல்லிச்சு நான் அப்படி சொன்னா, அப்படி சொல்லையே நான் ஒன்றுமில்லாத மாதிரி காட்சிதான். நாங்கள் எந்த நேரத்திலும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கவர். நான் பிரசங்கம் பண்ணுறதுனால எனக்கு இருக்கா நினைக்கிறீங்களா, அநேகமாக கூட்டத்தான் இருக்கு. தேவனுடைய எல்லா சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், அதாவது யுத்தத்துக்கு நாங்கள் அதில் போராடுறதுக்கு எங்களுக்கு உடுப்பு கொடுத்துருக்கிறார், யுத்த உடுப்பு, சரியா உடுப்பு உடை, அந்த இது நாங்கள் வேன் பண்ண வேணும். யுத்தத்துக்கு போகிற நேரம் நாங்கள் சும்மா போகிறதில்லை, குளிக்க போகிற மாதிரி. அதுக்கு உடுப்பு இருக்குது. இப்போ இவருடைய காலத்தில், பவுலினுடைய காலத்தில் இந்த யுத்த வீரனுக்கு இவருக்கு ஒப்பாக தேவாவையும் எழுதியிருக்காங்க, ஒரு ரோமன் சோல்ஜர், ஒரு ஒரு ரோம போர் வீரன் அணிகிற அந்த இதுகளை, அது என்னென்ன அது நிழலாக எழுதப்பட்டிருக்குது ஆவிக்குரிய பிரகாரமானு சொல்லி தேவாயால் இதில் விளங்கப்படுத்துறார். சத்தியம், முதலாவது சத்தியம் என்னும் பெல்ட், உங்கள் அறையிலே கட்டினவர்களாய் பெல்ட் என்றால் உலகம் அங்கும் விளங்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய வார்த்தை வெளிப்படையாம் 13:19-13. இயேசு சொன்னார், நானே வழி சத்தியம் ஜீவன், அவர் தான் உண்மை. யோவான் 17:17, தேவனுடைய வசனமே உண்மை, என்றென்றைக்கும் அது வானங்களிலே நிலைச்சிருக்கிறது. அப்ப இந்த யுத்த வீரனுடைய ஒரு அவருடைய உடுப்பு வந்து அந்த நேரத்தில் அவங்க போடுற உடுப்பு, இந்த நேரம் லேடிஸ் போடுற ஒரு ஸ்கர்ட் மாதிரி, அதுபடி இந்த ஃப்ளாப் ஆப் செலவில் சில ஸ்கர்ட் போடுவாங்க, இப்படி ஃப்ளாப் ஃபோல்ட் பண்ணி இப்படி செய்கிறது, இப்படி உங்களுக்கு தெரியும் தானே, ரேப் ராவனா ரேப் ரவுண்ட். அது போட்டு அது பெல்ட்டால் கட்ட வேணும், அல்லது பெல்ட் கட்டாட்டி சரியாக என்னண்டாக்க வேண்டும் உங்களுக்கு சரி, சரியாக கட்டலைன்னு சொன்னால் இட் கம்ஸ் டவுன் அண்ட் தென் யூ ஆர் நேக்கட் அண்ட் யூ எனி யூ எனிமி எந்த தாக்கலாம், அது பயங்கரமாக இருக்கும். அப்போ அந்த பெல்ட் தான் உண்மை தான் எங்களுக்கு நிர்வாணமாகாமல் பாதுகாக்கிறது. அந்த உண்மையின் பெல்ட் சத்தியம் தேவனுடைய வார்த்தை, அது இல்லாமல் நாங்கள் வேலை செய்ய முடியாது, யுத்தம் பண்ண முடியாது, நாங்கள் வேலை செய்ய முடியாது, யுத்தம் பண்ண முடியாது. இடுப்பிலே நாங்கள் கட்டப்படணும். இந்த பெல்ட் தான் அந்த ரோமன் சோல்ஜர் அந்த போடுற அந்த ஸ்கர்ட் மாதிரி அந்த உடுப்பை தாங்கி பிடிச்சு கட்டி கொடுக்கணும். அது வந்து அந்த பெல்ட் சரியாக கட்டுப்படாமல் இவர் நன்றாக கால் எடுத்து வச்சாங்கால மூவ் பண்ணி எல்லாம் போக இயலாது, ஏன்னா அது ஃபோல்டட் தானே. இப்போ இது எவ்வளவு நன்றாக இருக்க கட்டியிருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இவர் மூவ் பண்ணத்தக்கதாகவும் அசைவாடத்தக்கதாகவும் இலகுவாக அங்குமிங்குமாக ஒரு சோல்ஜர் மற்ற ஆயுதங்களை உபயோகிக்கத்தக்கதமாயும் இருக்கு. இந்த சத்தியம் இல்லையோ, கொஞ்சம் உண்மையை பேசுப்பில்ல, கொஞ்சம் மனம் திறங்குப்பில்ல, திறந்து கொஞ்சம் பேசி பார்ப்போம் என்றுட்டு இருந்தால் அங்கே எந்த விதமான ஒரு விடுதலையும் அங்கே கிடைக்காது. You got to be open, sincere, honest and frank. இதுதான் முதலாவது பெல்ட். முதலாவது பெல்ட், இந்த பெல்ட் இல்லாத ஆக்களுக்கு இடுப்பில் இருக்கிற சட்டை இல்லை. பிசாசுக்கு வேற ஒரு ஆயுத சர்வாயுத வர்க்கமும் தேவையில்லை. நீ அவ்வளோ எதையும் தூக்கி போடலாம், வாழை கையில் வச்சு புஷ் புஷ்க்கு நான் செய்யலாம், இந்த வாழையை பறிச்சு அது செய்ய வேண்டியது செய்து போடும். ஷோ வெதர் நோ ட்ரூத். உண்மை இல்லாத ஆக்கள் போதர்கள் கூட போயிட்டு பிசாசு கலைக்கலாம். போய் நின்றான் போய் ஒரு போதர் போய் இன்னும் போக கலைக்கல எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டேன் அந்த நேரத்தில் சரியாக அந்த கது மறந்து பண்ணு இவங்க கலைக்கு அந்த பிசாசு சொல்லியா ஏய் சொல்லவா நீ நீ செய்தத நின்னாரோட செய்த சொல்லவா தலையை குனிஞ்சு கொண்டு போகணும் அங்கால அது உண்மையாக இருந்தால் பட்டாய் பொய்யா இருந்தால் நீ ஆசைய வேண்டிய அவசியம் இல்லை அது சிறப்புள்ள போய் சொல்லும். ஆனால் அந்த உண்மையில் நாங்கள் நடக்கிற நேரத்தில் நத்திங் டூயிங், யூ கேன் ஜஸ்ட் ஸ்டாண்ட், அங்கே தான் இருக்கு, நீ நிற்கலாம். அதுக்கு முன்னால் சத்தியம் என்னும் கட்சி என்னும் பெல்ட். இது இல்லாமல் எங்களுக்கு தெரியும் இந்த சபையில் அநேகமாக நல்ல துரமான வார்த்தைகளோடு பாட்டு படிப்பாங்க. அநேகமான நேரத்தில் இந்த வழக்கத்தின் பிரகாரம் படிக்கிறதே ஒழிய அந்த இருதயத்திலேருந்து வாரதே இல்லை. அதை ஆண்டவர் பார்க்குறார். அந்த நேரத்திலும் அப்படித்தான், எங்களோட பாட்டும் துதியும் எல்லாம் தொண்டையிலிருந்து வருது, எங்களுடைய இருதயமும் என்னை விட்டு தூரமாக இருக்குதுன்னு சொன்னேன். இப்பையும் மெய்யாகவே நான் அது மாதிரி படிக்கிறேன்னா, அது படிச்சுட்டு அது மாதிரி நான் அதையும் நோக்கி நான் பார்க்குறேன்னா, அதை கேட்டுபடி காரியங்களை நடத்துகிறேன்னு சொல்லி பார்க்குறது இல்லை. ஆண்டவரையும் உங்களுடைய திட்டம் நிறைவேறட்டும், உங்களுடைய இது எல்லாம் ஆடாடாடாடாண்டு ஜோம் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட சொந்த சித்தம் பண்ணி நாங்கள் போகிறது. அப்போ எப்படி எங்களுக்கு ஆவிக்குரிய வல்லமை கிடைக்கலாம், எப்படி நாங்கள் சாத்தானை எதிர்த்து நிற்கலாம், தீங்கு நாளில் எப்படி எதிர்க்கலாம்? ஆனால் எங்களுக்கு அறியத்தக்கதாக இந்த விதமான ஒரு குற்ற உணர்வு ஒன்றுமே எனக்கு இல்லை. ஆண்டவரே நீர் கொடுத்த ஞானத்தின்படி நான் அறிந்தே இருக்கூடும். இரகசிய பாவம் என்னிடத்தில் இல்லை, ஆனாலும் என்னை சுத்திகரியும் என்று சொல்லி தாழ்மையோடு நடந்து ஆண்டவருடைய வார்த்தை பிடித்து Then you can stand. நீ முன்னுக்கு போகலாம், யுத்த காலத்தில் போகலாம். மற்றபடியால் அடுத்ததாக எபேசியர் 6 அதே வசனம் 6:14 நீதி என்னும் மார்க்கவசம் பிரஸ்ட் பிளேட், நீதி என்னும் மார்க்கவசம் தரித்தவர்களாய். சில ஒரு போலீஸை நீங்கள் பார்ப்பீங்க, அவங்களோட நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி அப்படி ஃப்ளாட் அப்படியே அப்படி இருக்கும் பின் எதுவுமே அதுங்க உள்ளுக்கு அந்த தகடால இது போட்டு உள்ளுக்கு போட்டு அதுக்கு மேலான சட்டை போடுறது. இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அநேகமாக யுத்தங்கள் ஏ சுட்டு சொன்னாலும் புல்லட் அதுக்கு உள்ளுக்கு போகாது, என்ன ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. அப்ப இங்க நீதி என்னும் மார்க்கவசம், நீதி உள்ள ஜீவியம். நமக்கு முதலாவது அறிய வேண்டியது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நமக்கு தேவ நீதியானார். நாங்கள் அவருக்குள்ளாய் தேவ நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை தேவன் பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5:21 அப்ப அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டது, இது நாங்கள் அறிந்திருக்கவன். அவரு மேல் வைத்த விசுவாசத்தினாலே தேவன் அவருக்கு கொடுத்த அந்த நீதியை எனக்கு இலவசமாய் கொடுத்தார், என்னை மறுபடியும் பிறக்க செய்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நின்றால் அவருக்கு பார்த்துல நீயும் நானும் நிற்கும் பொழுது பிதாவாகிய தேவன் எங்களை வித்தியாசமாய் பார்க்கறதில்லை, அவரையும் பார்த்து சொல்கிறாய் என்னுடைய நேசகுமாரன், எங்களையும் பார்த்து சொல்கிறார் நீ என்னுடைய நேசகுமாரன். ஏன்? அவராலே நாம் பிறந்தோம். பிதாவாகிய தேவன் அவ்விதமான ஒரு நிலைக்கு அவருடைய அநாதி திட்டத்தின்படிக்கு நம்மை கொண்டு வந்தார். இது நம்பாலே உண்டாகின காரியம் அல்ல. ரட்சிப்பு ஆதி தொடக்கம் அந்தம் வரை, தொடக்கம் முடியும் வரை அவரே தான். அவரே ஆயத்தம் பண்ணி அவராகவே அந்த பாவ குற்ற நிவாரண பரியாக அவர் தம்மை ஒப்பு கொடுத்து, அவராகவே பிசாசின் வல்லமைகளை எங்கள் மேல் இருந்த அதிகாரங்களை உடைத்தறிந்து தேவன் எங்களுடைய பக்கம் வந்தார். அதான் பவுல் சொன்னான், எங்களுக்கு விரோதமானிக்கிறவன் யார்? இவைகள் யாவும் தேவனாலே உண்டாகினது. தேவன் எங்களுடைய பட்சமாக இருந்தால் எங்களுக்கு எதிராக வருகிறவன் யார்? ஆமென். அது நீங்க அது ரோமர் 8 அதிகாரம் அது ஃபுல் ஸ்விங்ல ஹை ஸ்பீட்ல போகுது. அது அவ்வளவு காரியங்கள் தேவன் சிலுவை மூலமாக செய்து முடித்தார் தேவனுடைய ஜனங்களுக்கு, அதாவது அவர் மூலமாய் ரட்சிப்பு ஜனங்களுக்கு. இந்த மார்க்கவசம் எபிரேயர் 5:13 நீதியின் வசனம் என்று போட்டிருக்கிறது. அப்ப எகைன் மார்க்கவசம் வந்து வார்த்தைக்கும் ஒப்பாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நீதியின் வார்த்தை. முதலாவது சத்தியம் என்னும் பெல்ட், அது தேவனுடைய வார்த்தை. The breastplate of righteousness, again the word of God. மறுபடியும் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு அது இருதயத்தை காத்துக் கொள்கிறது. இருதயம் என்பது நம்முடைய ஆத்மாவை காக்கிறது, நம்முடைய மனதை காக்கிறது. ஏன் மனதை காக்க வேணும்? ஏன் ஆத்மாவை காக்க வேணும்? அங்குதானே போர்க்களம். The battle ground is there. எதுக்காக பிரிவினைகள் வருது? எதுக்காக பயணங்கள் வருது? மனம் தாக்கப்பட்டதுனாலே. ஐயோ உடனே நாங்கள் அதை முடிச்சு எதிர்வோம். அப்படி ஒரு எண்ணம் மட்டும் வந்தது. ஆண்டவரே இது மட்டும் தானா? ஃபோன் பண்ணுறதுக்கு மேலே கேட்கறது இல்லை. ஆண்டவரே இது என்ன ஒரு யோசனை டக்குன்னு வந்து ஃபோன் பண்ணி பிரச்சனை பட்டதுக்கு அப்புறம் தான் சீனா மடத்தினுமா அதில் போயிட்டு இருந்தாங்க. யார் போட்டது பின்ன? We don't wait for some time, இல்லையா? அநேகமாக இனியது எல்லாரும் தான் எல்லாரும். ஏனென்றால் நாங்கள் அந்த ஆவிக்குரிய அந்த சரியான நிலைமையில இல்லை. நாங்கள் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்துல இல்லை. அந்த ரொய்மா அந்த வெளிச்சம் கிடைக்கிறது நமது வார்த்தையின் உட்பிரவேசம் எனக்கு வெளிச்சம் கொடுக்கறது. சும்மா வேதத்தை வாழ்ச்சா போல சரியா? ஆண்ட பிறந்த வேதம் ஆண்டுக்குட்டியெல்லாம் இருந்தது சரியான அதுக்கு பிசாசு பயப்படுமா? மீதி பிறகு பின்னர் அப்பத்தே பிறகு பண்ணார் உண்ட பிரச்சனையே பண்ண போறேன். வெளிப்படுத்தப்பட்ட வெளிச்சம் தேவைகள் அதுலதான் நடக்க வேணும். ஒரு மீன் பிடிக்க வேணும் வாசிக்கிற நேரம், ஒரு கேசல் கேட்கிற நேரம் பிடிக்க வேணும். பிடிச்சாலும் முட்டாக்களோட பயந்து கொள்ளணும். ஆனா முதல்ல வீட்டுல பயந்து கொள்ள வேணும். கேட்காட்டு பரவாயில்ல, ஜவா உட்கார் நான் ஒரு காரை கேட்க போறேன். நான் அந்த நேரத்தில் விடுறதே இல்லை. வீட்டுல யாரையும் வாசிச்சுட்டு இருப்பேன். ஒரு வெளிச்சம் கொண்டு வந்தேன்டீங்கன்னா கூட இனி முடியாது. போய் ஆரண்டியாவது சொல்லணும், கட்டாயம் சொல்லணும். அதை வச்சிருக்கேன் போடா உனக்கு கணக்க திரும்பி போய். ஆமா வந்து கத்தோலிக்கம் எங்க கூட இதை கொஞ்சம் நீங்க படிக்கிறீங்க. நீங்க வேதக்காரர்கள் சொல்றீங்க. வேதக்காரன் விட்டு போட்டு வேட்டக்காரன் சொல்லுங்க. வேதக்காரன் என்றால் நீங்கள் வீரமாக வேணும். ஆண்டவர் வெளிச்சம் அன்றன்றுள்ள எங்கள் அப்பம் அப்பம் பண்ணி சொன்னால் சாப்பாடு சாப்பாடு. நான் நினைக்கிறேன் இந்தியாவில் அப்பம் சாப்பிட்றதாக அவன் அப்பம் மட்டும் போட்டுக்கலாம். அவன் ஜூஸ் வந்து பிரெட் சாப்பிட்றான், பிரெட் எடுத்து போடுறான். அன்றன்றுள்ள எங்கள் சோறு எங்களுக்கு என்று தரும். அந்த சோறு சாப்பிடக்கூடிய நிலையில இருக்குது இல்லையா? நெல்ல தவறதில்லை சாப்படிக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக இந்த நாளுக்கு மக்கள் நன்றி கூறுகிறோம். பரிசு சாமியானவரே, நீரே தேவ வசனத்தின் வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி செய்து அதிலே நாங்கள் நிலைத்திருக்கும்படி செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்திலே ஆமேன். யுத்த காலம் அதிலே நாங்கள் எவ்விதமாக தேவனுடைய எச்சரிப்புகளின்படியும் ஒழுங்குகளின்படியும் நாங்கள் யுத்தம் பண்ண வேணும், எப்படி அவருடைய எல்லா சர்வாயுத வர்க்கத்தையும் நாங்கள் அணிந்து கொள்ள வேணும் என்று சொல்லி எபேசியர் 6 அதிகாரத்தில் இதை நாங்கள் படித்துக் கொடுத்தோம் இல்லையா? இது உண்மையான ஆவிக்குரிய உலகத்திலே நடக்கிற ஒரு யுத்தம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதாவது அந்தகார சக்திகளோடு. சரீரம் இல்லாத ஆட்கள், அசுத்தாவிகள், பொல்லாதாவிகள். அது முதலாவது சர்வாயுத வர்க்கமாக சத்தியம் என்னும் பெல்ட், அந்த அறையிலே கட்டியிலே கட்டும் பெல்ட், அது வந்து தேவனுடைய வார்த்தை என்று நாங்கள் பார்த்தோம். எல்லா வேளையிலும் உண்மை பேசப்படும், நாளு கூட உண்மை. இந்த சர்வாயுத வர்க்கம் எல்லாவற்றையும் நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இது வந்து தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கு எழுதப்படவில்லை. நான் மறுபுறப்படைந்திருக்கிறேன் ஆகியால் எனக்கு சேவையில்லை என்று சொல்லப்படாது. மறுபுறப்பு அடைந்தவர்களுக்கு தான் இது எழுதப்பட்டிருக்கு. நாங்கள் தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலாக்கள் நினைக்கலாம் நான் மறுபுறப்பு அடைந்திருக்கிறேன் ஆகியால் நான் எல்லாம் அணிந்திருக்கிறேன். இல்லை, அப்படியான எதற்காக? தேவாமியானவர் பவுல் மூலமாக இதை நீ அணிந்து கொள்ள வேணும், இதை தரித்துக் கொள்ள வேணும் என்று போட்டது. ஆனால் அநேகமானவர்களுக்கு தெரியாது. ஏன்னா சபையில் இன்னும் பால் குடிக்கிறார்களே இருக்கணும், இன்னும் சரியாக பால் வாயினால் குடிச்சு உள்ளுக்கு விழுங்க தெரியாதாக்கள் இருக்கணும். அது வாயால் வலியுது, பாஸ்டர் அதை துடைக்க வேண்டியிருக்குது. இப்படியான ஆவிக்குரிய நிலைமையில சனம் இருக்குது உலகெங்கும். அப்ப இந்த உண்மை நாங்கள் அணிந்து கொள்ள வேணும். உண்மை பேசுறது, விடுறது, வீட்டில் பேசுறது, தெருவில் பேசுறது, எல்லா இடத்திலும் உண்மை. வேலையிலே உண்மை, ஃபார்ம்ஸ்கள் ஃபில் அப் பண்ணுற நேரம் உண்மை, ஏர்போர்ட்டிலே உண்மை, எல்லா இடத்திலும் உண்மை. ட்ரூத் இன் டெய்லி லிவிங், ஒவ்வொரு நாளிலும் உண்மை. இரண்டாவது நீதி என்னும் மார்க்கவசம், அந்த முன்னுக்கு மார்பை மறைத்து பாதுகாக்கிறதுக்காக. அது எபேசியர் 6:14 இயேசு கிறிஸ்துவே நமக்கு தேவ நீதியானார், அவர் தம்முடைய பரிசுத்த ஜீவியத்தினாலே பெற்றுக்கொண்ட அந்த நீதியை இலவசமாக எங்களுக்கு கொடுக்கிறார், நாங்கள் அவரை விசுவாசிக்கிறதுனாலே. மறுபிறப்பின் நேரம் தேவன் அதை நமக்கு கொடுக்கிறார், அவரே தேவநீதி, நமக்கு தேவநீதி. அது வந்து எங்களுடைய அந்த மார்க்கவசம், இருதயத்தை பாதுகாக்கிறது, அதாவது எங்களுடைய மனம் சிற்றம் உணர்ச்சிகளை அது பாதுகாக்குது, பிசாசின் தாக்குதல்களை இருந்து பாதுகாக்குது. நாம் அவருக்குள்ளாக தேவநீதி ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த உண்மை எப்பொழுதும் எங்களுக்கு இருக்க வேண்டும். எங்கள் சொந்த பலத்திலேயோ எங்களுடைய முயற்சியிலேயோ ஒன்றும் அங்கே நடக்கவில்லை. மூன்றாவது அதுதான் நாங்கள் நினை பார்க்குறோம் இல்லையா, எபேசியர் 6:15 இது மூன்றாவது. இது நாங்கள் இதை ஒவ்வொரு நாளிலும் இதை அணிந்து கொள்ள வேணும், ஆனால் நிச்சயமாக இதை நாங்கள் மறக்கும்படிக்கு அசுத்தாவிகள் அனுப்பப்படும். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, அதாவது செருப்பு அல்லது சாண்டல்ஸ் எதுவும் நீங்கள் சொல்லலாம், கால்களிலே தொடுத்தவர்களாயும். நம்ம சோல்ஜர்ஸ் வந்து அந்த சாண்டல்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த யுத்த வீரர்கள் இராணுவர்கள், அது வந்து சமாதானத்தின் சுவிசேஷம். எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் எந்த இடத்திலும் நாங்கள் இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளத்தக்கதான நிலைமையிலே இருக்க வேண்டும். அதுதான் அந்த ஷூஸ், அந்த பாதரட்சிகளுடைய காலில் இருக்கிறது. அவருக்கு என்னென்று சொல்கிறேன்னு தெரியல, நீங்கள் சேர்ச்சுக்கு வாங்க வர ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்கிறதுக்கு அது பாதரட்சி இல்லை. நான் சொல்கிறேன் உங்களுக்கு விளங்குதா, ஆயத்தமாக இருக்க வேணும். நற்செய்தி அந்த சுவிசேஷம், எவ்விதமாக தேவன் இந்த மகத்தான ரட்சிப்பை கொண்டு வந்தார், எவ்விதமாய் உனக்கு இந்த ரட்சிப்பு கிடைத்தது, எப்படியா உன்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது, இவை யாவும் நாங்கள் ஆயத்தம் பண்ணினவர்களாக இருக்க வேணும். அதாவது எந்த நேரமும் அது ஒரு ஜீவ ஒரு உயிருள்ளதாக இருக்க வேணும் உள்ளுக்கங்களுக்கு. இப்போ உங்களுக்கு எனக்கு சரியாக சொல்ல தெரியாது, நான் கொஞ்சம் பார்த்துட்டு வரணுன்னு போட்டு வேத புத்தகத்தை பார்க்க போகிறதில்ல, விளங்குது நான் சொல்கிறது உங்களுக்கு. ரெடி டு ப்ரொக்ளைம் தி காஸ்பல், உன்னுடைய விசுவாசத்தை எந்த வேளையிலும் பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நீ ஆயத்தமாக இருக்க வேணும். இந்த சாண்டல்ஸ், அதாவது இந்த பாதரட்சிகள் காலுக்கு இருக்கிற அந்த ஷூஸ், அது போட்டிருக்கிறது என்னத்தை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், முதலாவது நீ எந்த வேளையிலும் நீ ஆண்டவராலே உபயோகிக்கப்படுகிறதுக்கு ஆயத்தமாயிருக்கிறாய், யூ ஆர் அவைலபிள், நீ ஆயத்தமாயிருக்கிறாய். இரண்டாவது, அவர் உன்னை உபயோகிக்கிறதுக்கு உனக்கூடாக கிரியை செய்கிறதுக்கு நீ, அதாவது செயல்புரியத்தக்கதாக நீ அசைவாடத்தக்கதாக ஒரே நிலையில் இருக்காமல், தட் யூ ஆர் ஏபிள் டு மூவ், மொபிலிட்டி. ஐயோயோ எனக்கு இயலாது, எனக்கு இந்த இப்படியே இருக்க, அப்படியே இந்த இடத்துல தான் நான் இருக்க வேணும். சிலர் அந்த விதமாக அந்த நாட்டின மரம் மாதிரி எங்கேயும் போக முடியாத நிலையில் அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இப்போ இவர்கள் சுவிசேஷத்தை தேவன் இவர்களுக்கூடாக மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதுக்கு இவர்களை எப்படி உபயோகிக்கிறது, இவர்களை அசைய முடியாது. சில சொல்லுவாங்க, கேட்டுருக்கீங்களா, ஐயோ எனக்கு அசைய முடியாதுன்னு எல்லாமே, ஐ கான் மூவ். அப்படியானால் யூ ஆர் லாக்ட் அப். அப்போஸ்தலர் 12:7-8 அந்த சுவிசேஷம் அறிவித்ததுக்காக பேதுரு சிறையில் போடப்பட்டான். அந்த நேரம் தேவன் தூதனை அனுப்பினார், பணிவிடை செய்யும் தூதர்கள், தேவ தூதர்கள் எங்களுக்காக உதவி செய்ய காத்திருக்கிறார்கள். 12 அப்போஸ்தலர் 7:8 அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. சிறைச்சாலையிலே அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவன் கையில் இருக்கிற சங்கிலிகள் எல்லாம் விழுது. பார், சிறையிலே அடைச்சது மட்டும் இல்லாமல் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கு. தூதன் அவனை நோக்கி, தேவதூதன், உன் அறையை கட்டி, புட் தி பெல்ட், உடுப்பு, உன் பாதரட்சியை தொடுத்துக் கொள்ளனர். எவ்வளவாய் தேவன் இந்த பாதரட்சியை கூட ஞாபகப்படுத்துறான்னு பாருங்க. தான் சின்ன பிள்ளைகள் அந்த இடத்துல நான் சும்மா அதெல்லாம் வழியால் வந்துடும். ஐயுதேன் சில நேரம் ஒரு நாள் நான் அந்த இடத்துல இப்படி இந்த சாங்ஸ் ஐக்கியமாக எடுத்துட்டோம் வழியால் வந்துட்டு. அப்ப பேதுருவுக்கு அவிதமான அந்த சேண்டல்ஸ் பாதரட்சிகள் இருந்தால்தான் அவன் வெளியால் போக மூவ் பண்ணி வெளியால் போக முடியும், அங்கே போய் பிரசங்கம் பண்ண முடியும். பார்த்தீங்களா, இந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சி சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக இருக்க வேண்டும், ஆயத்தம் பண்ண வேண்டும், நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டும். வேதத்தை, அதாவது தேவனுடைய நற்செய்தியை குறித்து, மற்ற காரியங்களை குறித்தும் தேவனுடைய வார்த்தையில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேணும். ஆழமாய் படிக்க வேணும், வாசிக்க வேணும், பாடமாக்க வேண்டும், தியானிக்க வேணும். மெடிடேட்டிங், தியானிக்கிறதுண்டா என்னென்று சொல்லி எங்களுக்கு லேகமாக தெரியும். நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை அடிக்கடி தியானிப்போம். அதுதான் தியானம், மெடிடேஷன். ஒருத்தருமே சொல்ல தேவையில்லை. சுத்தி 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 எதையே தியானிப்போம். நாங்கள் பிசாசம் என்ன ஊற்றி கொண்டு இருப்பான், அது வந்து அப்படியே பேசிக்கொண்டே இருக்கும். விடுபடுறது கஷ்டமா, அதுதான் மெடிடேஷன். ஆனால் தேவனுடைய வார்த்தை, எங்களுடைய அழைப்பு, எவ்விதமான ஒரு காலகட்டம், இவற்றை நாம் தியானித்து வேதத்திலிருந்து நாங்கள் படிக்கப்படும். அப்போ அது எங்களுக்கு வித்தியாசமான ஒரு சிந்தனை எங்களுக்கு கொண்டு வரும். இந்த நற்செய்தி வந்து சமாதானத்தின் நற்செய்தி, குட் நியூஸ் ஆஃப் பீஸ். எங்களுக்கு வாழ்க்கையிலே சமாதானம் இருக்கிறதா? நாங்கள் சமாதானத்திலே நாளுக்கு நாள் ஜீவிக்கிறோமா? சில வேளை ஞாயிற்றுக்கிழமை காலையில் வர நேரத்தில் சமாதானமான ஒரு முகத்தை நாங்கள் போடலாம், ப்ரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லி. ஆனால் நமக்கு தெரியும் உள்ளுக்கு நமக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்லி. மற்ற நாளையும் இட்ஸ் ட்ரூ, கிறிஸ்டியன்ஸ் நாங்கள் வடிவான முகம் நாங்கள் போட்டுருவோம். அதுக்கு நல்ல கிஃப்ட் இருக்கு. மற்றவர்கள் நம்முடைய மோச்சன் சமாதானத்தை பார்க்க முடியுமா? கியூ இருக்கிற நேரத்தில் நாங்கள் கடைசியாக போய் எனக்கு அந்த இது பிரச்சனை பட்டு கொண்டிருக்குது, அந்த இருக்குது, அந்த டெய்லர் பிள்ளையும் நாங்கள் மோச்சில் எங்களை சமாதானம் இருக்குமா? எலிவேட்டருக்கு முன்னால் இருக்கிற நேரம் எத்தனையோ பேர் நிற்கிறாங்க, அது வர தாமதிக்குது, எங்கள் மோத்தில் சமாதானம் இருக்குமா? இதுகள் தான் எங்களுக்கு அநேகமான வேலைகளில் இல்லாமல் இருக்கு. அதனால் எங்கள்கிட்ட இருந்து ஒருத்தர் நச்செய்தி எடுக்க மாட்டாங்க. ஏன்? அது சமாதானத்தின் நச்செய்தி. அவங்க எங்களை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் என்னது சமாதானத்தின் நச்செய்தியை போய் சொல்றது? சரி, அவனே சொல்லிடுவான், உனக்கு ஜோம் தகுதி போல நடக்கும். மத்தேயு 10:12-13 இயேசு வந்து சுவிசேஷத்துக்காக நச்செய்தியை அறிவிக்க அவருடைய சுவிசேஷர்கள் அனுப்பின நேரத்தில், உங்களுக்கு தெரியுமா, ஏற்கனவே நீங்கள் ஆங்கிலத்தில் கேட்டுக்கலாம், ஏற்கனவே நீங்கள் இதில் படிச்சிருந்தேன்னு சொன்னாலும் இந்த முறை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கேட்குற நேரம் வித்தியாசமான ஒரு வெளிச்சம் உங்களுக்குள்ள வரலாம். அது மத்தேயு 10:12-13 ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டை வாழ்த்துங்கள், சரியா? அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால், தகுதியாக இருந்தால் நீங்கள் கூடின சமாதானம் அவர்கள் மேல் வர கிடவது. நீங்க சொன்ன வார்த்தை, அந்த சமாதான வார்த்தை அவர்கள் மேல் வந்து தங்குமாம். அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறிய சமாதானம் உங்களிடத்துக்கு திரும்ப கிடவது. ஆண்டவர் சமாதானத்தின் சுவிசேஷத்தையே கொண்டு போகும்படிக்கு இவர்களை அனுப்பினார். பாத்தீங்களா? அப்ப இந்த சீஷர்களுக்கு சமாதானம் ஏற்கனவே அவர்களுக்குள்ள இருந்தா தானே அவங்க போய் அங்க சமாதானம் கூறலாம். இவங்களே பிரஜினியோட போன சொன்னா அவங்களுக்கு என்னென்ன சமாதானம் கூறுறது? எங்கட பிரச்சனை, இதை கொடுத்து போட்டு வரலாம், அவங்களுக்கு இருந்த பாரத்தை விட கூட பாரத்து. இப்போ அந்த சிஸ்டர் சொல்லுவான், எங்கட பாங்க பிள்ளையில பிள்ளை இருக்கு சிஸ்டர், நீங்க சட்டியா காவல்படுறீங்க. அப்படி நடக்கிறது சில இடங்களுக்கு போய் ஆக்கள் தங்கட பிரச்சனை சொல்லி போட்டு வந்துடும். சுசேஷத்துக்கு போய் யாயா எங்களுக்கு இல்லாதத நாங்க இன்னொரு ஆக்கள கொடுக்கலாம், இருக்கிறத தான் கொடுக்கலாம். இல்லாத எப்படி கொடுக்கிறோம்? சங்கீதம் 119:165 மிக விருப்பமான ஒரு வார்த்தை, அவருடைய வார்த்தையை நேசிக்கிறாக்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. Great peace they have those who love his word. அவருடைய வார்த்தையை மிகவும் நேசிக்கிறாங்க, பெரிய சமாதானமா. என்னோட தமிழ்ல போட்டிருக்குது 119:165 மிகுந்த சமாதானம் பாத்தீங்களா, கிரேட் பீஸ். அப்ப இந்த பாதரட்சி அணிந்து கொள்றேன் சொன்னால் நாங்கள் எப்பொழுதும் இந்த நேரத்திலும் ஆயத்தமாக இருக்க வேணும். நற்செய்தியை அறிவிக்க, எங்களுடைய ரட்சிப்பை அறிவிக்க, சமாதானத்தின் அந்த சுபசேஷத்தை அறிவிக்க ஆயத்தம் பண்ணினவர்களாக இருக்க வேணும். அதை கேட்டபடி நீங்கள் இப்போ சில ஆக்கள் நீங்கள் கேசட்ஸ் அது இதெல்லாம் கொண்டு போகணும், நீங்கள் ரெடியாக, வெரி குட், அது நல்லது. ஆனால் உங்களுடைய சாட்சியும் சொல்ல வேணும், நீங்கள் ஏதாவது வச்சிருக்க வேணும் அவங்களுக்கு சொல்றதுக்கு. எங்கேயாவது ஒரு ரெண்டு வசனம், ஒரு வசனம் சில நேரம் நீங்க சொல்லலாம். ஒரு எலிவேட்டர்ல போயிட்டு சேலான் சொல்லுவாங்க, பாய் பாய்ன்னுவாங்க, ஹேவ் அ குட் டேன்னு சொல்லுவாங்க. நீ என்ன சொல்லலாம் தெரியுமா? மே த பீஸ் ஆஃப் த லார்ட் பி வித் யூ த்ரூ அவுட் திஸ் டே. தேவனுடைய சமாதானம் இந்த நாள் முழுவதும் என்னோட இருப்பதா நான் சொல்றேன். அவருக்கு ரெண்டு தரக்கா உன்னை பார்த்துட்டு சொல்லுவாள் இல்லையா, எலிவேட்டர் கதவு மூடவே மறந்துடுவான். ஆயா என்னடா இது, இப்படி ஒரு தடவை என்ன வாழ்த்தவே இல்லை. That's the way. ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை அதுகளை, அதுகளை பாவிக்கிறதே இல்லை. நான் ஏன் தெரியுமா? We are caught up in our own problems. எங்களுடைய சொந்த பிரச்சனைகளை நாங்கள் பிடிபட்டுருக்கிறோம், சொந்த வாழ்க்கையில் பிடிபட்டுருக்கோம். நாலாவது விசுவாசம் என்னும் கேடகம், எபேசியர் 6:16 விசுவாசம் என்னும் கேடகம். இப்போ இவேளை நாங்கள் எல்லாவற்றையும் அணிந்து கொள்ள வேணும். விசுவாசம் உங்களுக்கு விளங்கி இருக்கு, அணிந்து கொள்றேன் என்ன சொல்லி சும்மா சொல்றது இல்லை, பாடமாக்கிட்டு பாதாட்சியை போடுறேன், கேடகத்தை பிடிக்கிறேன், விசுவாசத்தினால உண்டு நடக்கிறது இல்லை. 16 16:16 பொல்லாங்க நீயும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களா இன்னிலுங்கள். பொல்லாங்கனும் ஐயும் அஸ்கினி அஸ்திரங்கள் அது குற்றச்சாட்டுகளாக மற்றவர்கள் மூலமாய் வரலாம், நேரடியாக மனதில் குற்றச்சாட்டுகள் வரலாம், தனியா இருக்கிற நேரம் அல்லங்க அது போற நேரம் பிள்ளையான குற்றச்சாட்டுகள், இன்னும் வேறு விதமான காரியங்கள். இப்பொழுது கொஞ்சத்துக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி பார் உனக்கு படியண்டு சொல்ற உங்களுக்கு கேக்குதா, இவைகளை எல்லாம் எதிர்த்து போடத்தக்கதாக இவைகளை எல்லாத்தையும் அவன் எயிற அந்த அக்னியாசரம் முடிச்சுன்னா நெருப்பு பத்துகிற ஒரு ஈட்டி, அப்போ அது வந்து விழுந்த உடனே நாங்கள் அதை அணைக்க வேணும், அல்ல அதை பத்தி எழுப்பிடும். நாங்கள் அதை குறித்து யோசிக்க ஆரம்பித்த உடனே நாங்கள் என்ன செய்யறோம், இன்னும் கேஸ் ஊத்துறோம் நாங்கள் அதுக்கு பெட்ரோல், அப்போ அது இன்னும் கூட பத்தவாங்க. அப்போ இங்கே இருக்கு இந்த புதிய பாட்டில் ரெண்டு விதமான கேடகத்துக்கு கிரைக்கு பாச போட்டிருக்குது. ஒன்று வந்து ஒரு ஓவல் ஷேப், அதாவது ஒரு முட்டை மாதிரி, முட்டை ஷேப்பில் அது வந்து. ஆனால் பவுல் சொல்றது இந்த இடத்துல அந்த கேடகம் வந்து ஒரு கதவு மாதிரி, டோர் அந்த அளவு. அப்போ ஆள்ற உயரத்துக்கு அப்படி இருந்து பின்னால் பிடிச்சால் அங்கிருந்து ஈட்டியதை இவரை ஆள் தெரியவே தெரியாது, ஆள் எல்லாம் மறைஞ்சிடும். அந்த விதமானது தான் ஆண்டவர் சொல்றார், நம்முடைய விசுவாசம் அந்த விதமான ஒரு கேடகமாக இருக்க வேணும். விசுவாசம் எதனால வருது? ரோமர் 10:17 தேவனுடைய பேசப்படுகிற வார்த்தையை கேட்கறதுனால, ரேமா வேர்ட், அந்த வெளிச்சத்தினாலே நமக்கு விசுவாசம் வருகிறது. விசுவாசம் வளர்கிறதும் அதே மாதிரித்தான், வெளிப்படுத்தப்பட்ட அந்த காரியத்தில் தான், அந்த கிறிஸ்துவிலே தான், அந்த அஸ்திபாரமாக நான் சிரிச்சு போய் கட்டுவேன் என்று Matthew 16:18 ஆண்டவர் சொன்னது. பேதுருவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவினாலே வெளிப்படுத்தப்பட்டார், பரிசுத்தாவியானவரார், இந்த வெளிப்பாடுதலே தான் நான் கட்டுவேன், அதில் கட்டப்பட்டார்கள் அசைக்கிறது இல்லை. உங்களுக்கு அழைப்பு நிச்சயம் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால், நான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் அவருடைய வார்த்தையிலே அவருடைய இரக்கத்தினாலே நான் இன்னும் தொடர்கிறேன். இப்படிப்பட்டதான விசுவாசம் தேவனுடைய வார்த்தையில் இருந்து நீ நடந்து கொண்டிருக்கிறவனுடைய வாழ்க்கை, நாளே அந்த வாழ்க்கையில் மற்ற ப்ராமிசஸ் வாக்குத்தத்தங்களில் மாற நேரத்தில் அது கேடகம் பெருத்து கொண்டு போகும். அதை வந்துட்டு அப்படியே போயிட்டு போயிடும். ஆனால் அந்த கேடகம் இல்லை, மக்கள் அதை வாங்கி எடுத்துட்டு கொஞ்சம் யோசிப்பாங்க, அதுக்கப்புறம் திருப்பி வந்து அடிக்கும், அதுக்கப்புறம் யோசிப்பாங்க. அதுவும் அந்த மூமெல்லாம் மாறி போகிறது. கேடகம் இல்லை, சரியான கேடகம். சரி, நாங்கள் சாத்தானுக்கு விரோதமாக ஆண்டவருடைய கட்டளையின்படி ஜனங்களை விடுவிக்கவும், கட்டுக்களை உடைக்கவும், அசுத்தாவிகளை துரத்தி அவர்களுக்கு இருக்கிற சாபங்களை உடைத்தறிந்த எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே அவர்களை பிசாசின் ராஜ்யத்தில் இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவர்களை கொண்டு வருவதற்கு எங்களை தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, இன்னமுமாய் சபைகள் ஸ்தாபிக்கும் பொழுது, நீ நிச்சயம் ஒரு காரியம் அறிந்திருக்கலாம், சாத்தான் நிச்சயமாய் அசுத்தாவிகளை அனுப்புவான் நம்மை எதிர்ப்பதற்கு. நிச்சயம், நிச்சயம். ஆனால் இதுக்கு எதுவுமே பயமில்லை. ஆண்டவராய் இயேசு கொலோசியர் 2:14-16 நித்தியத்துக்குமாக பிசாசுக்கு இந்த ஜனத்தின் மேல், உலக ஜனத்தின் மேலும் உலகத்தின் மேலும் உள்ள சட்டபூர்வமான அதிகாரத்தை உடைத்தறிந்தார். அவருடைய எல்லா ஆயுதங்களையும் உரிந்தார். அவருக்கு எந்த விதமான ஒரு சட்டபூர்வ அதிகாரமும் இப்ப இல்லை. அது எல்லாமே ஆண்டவருடைய கையிலே கொடுக்கப்பட்டதே. இரண்டாவது மனுஷன் சிலுவை மரணத்துக்கூடாக இந்த உலகத்துக்கு அதிபதியாக இருந்தவனை முறியடித்தார், மரணத்தை முறியடித்தார், ஜனங்களின் மேல் இருந்த அதிகாரத்தை முறியடித்தார். இது இருதயத்திலே இருக்க வேண்டும். சிலுவை மூலம் வெற்றி சிறந்த யாருக்கா? அவருக்காகவா? எங்களுக்காக. இந்த வெற்றி நமக்காக. நாம் அதனாலே தான் அவருடைய வெற்றி எங்களுக்கு கிடைக்கும் பொழுது நாங்கள் முற்றிலும் வெற்றி பெறுகிறவர்களாக, ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த வெற்றி அவர் எங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். இது இருதயத்திலே இருக்க வேண்டும். அந்த சாத்தானாம் ஐயோ அது இப்படியா, தோற்கடிக்கப்பட்டவன், சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டவன். அவன் கிரியேஷன் நாங்க தான் இடம் கொடுக்கணும். நான் சொல்ல போலுங்க, வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது செய்ய வேணும், நாங்க தான் இடம் கொடுக்க வேணும், ஏதாவது பொருட்களை கொண்டு வர வேணும், அல்லது ஏதாவது கற்றருக்கு விரோதமாக காரியங்களை அதுக்குள்ள செய்ய வேணும், நாங்க பிள்ளையான வாழ்க்கையில நடக்க வேணும். அப்படி நேரத்தில் கதவு திறக்கப்படும். அதான் வேதம் சொல்றது 4:27 பிசாசுக்கு இடம் கொடாது. இன்றைக்கு அநேகமான உலகங்கும் அநேகமான ஆண்டவர் வரப்போற இந்த நேரத்தில் அநேகமான சபைகள் விசுவாசிகள் சபைக்கு போறது மாதிரமா இருக்கணும். ஞாயிற்கு போறது, பாட்டு படிக்கிறது, வார்த்தையை கேட்கறது, தசகமாகம் போடுறது, இல்லை காணிக்க போடுறது, அல்லது சிலாக்கள் போடுறதும் இல்லை. அதுக்கு பிறகு மண்மண்டா இன்னும் கொஞ்சம் நேரம் பாட்டு படிக்கிறது, அதுக்கப்புறம் பாஸ்வரோட கை கொடுக்கறது, அங்கே கொஞ்சம் நிற்கிறது, அல்லது கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்றது, எல்லா இடத்தையும் நடக்கும். அதுக்கப்புறம் கூட்ட போடுறது, போன உடனே வெறும் ஜீவியம் என், அதுக்கு பிறகு வேலையும் அதுமாக வழக்கமாக தொடர்ந்து இதுவே நடந்து கொண்டிருக்குது. இப்படியே சபை விசுவாசிகள் தொடர்ந்து இருக்கிற நேரத்தில் பிசாசின் ராஜ்யத்திலிருந்து எவரையும் வெளியால கொண்டு வராத நேரத்தில், அசுத்தாவிகளை துரத்தாத நேரத்தில், வியாதிய சொல்லி குணமாக்காத நேரத்தில், நாங்கள் குடும்பங்களுக்கு போய் அவங்களை வெளியால கொண்டு வரத்தக்கதாக அவருடைய சாபங்களை உடைத்தறிந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து எங்களை உபயோகிக்கிறதுக்காக கொடுக்காத நேரத்தில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியான சபைகள், அப்படியான விசுவாசிகள், ஒரு விசுவாசிக்கு எந்த தொந்தரவும் இல்லை. உனக்கு வர தொந்தரவு, நீ இந்த உலகத்தில் சாதாரணமாக இது சபிக்கப்பட்ட உலகம் என்றபடினால இன்னும் அதனாலே வருதோடைய நீ அவனை என்னக்கு தொந்தரவுப்படுத்துறாய், ஒன்றுமே இல்லை. ரெண்டாலும் ஒன்று சொன்னா விட போறதில்லை. ஆனால் உண்மையிலேயே கர்த்தருடைய ஆண்டவருடைய அபிஷேகத்திலே அவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக போய் ஜனங்களை வெளியே எடுத்துக் கொள்கிறவர்கள், சுவிசேஷர்கள், சபையிலே வல்லமையாக ஜபிக்கிறவர்கள், ஜபத்திலே தாங்குகிறவர்கள். எனக்கு சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் உங்களுக்காக மிகுந்த வியாகுலப்பட்டு சரியா காண்டி ரோட ஜபிச்சு, நானும் சரியான அட்டாக் பிரதர் ஸ்டார்ட் பண்ண சரியான அட்டாக், ஜபம் பண்ண முடியாம எனக்கு ஜோம் பண்ண விடாம அவன் தடபடுறாங்க, இன்னொரு ஆள் எனக்கு பிறந்து பேச விடாம பண்ணல. ஆனா சாதாரணமா சும்மா இப்படி சேர்ச்சுக்கு வந்துட்டு சாதாரணமாக சம்பிரதாயமாகவே எப்பொழுதும் ஆசிக்கிற பிரகாரம் எதை புத்தத்தை வாய்ச்சிட்டு ரெண்டு கொட்டாகி விட்டுட்டு வேணும் பண்ணா ஒரு பாட்டை சும்மா ஹம் பண்ணிட்டு அப்படியே வேலைக்கு ஓடி போயிட்டு பின் நேரம் வந்துட்டு சமையல் பண்ணிட்டு நித்திர போயிட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டு அப்படி எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் உலகச்சினாவி இன்னும் வேற வேற காரியங்களால் இவர்கள் பிடிபட்டு இவர்கள் எவ்விதமான ஒரு மனம் திரும்புதலின் நிலையிற்கு திரும்பி வந்து அவருடைய அழைப்பை மிகவும் பெற்றுக்கொள்கிறது, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறது மிகவும் முடியாத காரியம். ஏனென்றால் பரிசுத்தாவியனுடைய வல்லமை இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. தயவு செய்து இன்றைக்கே நீ தீர்மானம் எடு, இன்றைக்கு எடு தீர்மானம், உன்னுடைய இந்த சாதாரண வல்லமை இல்லாத ஜீவியம் குப்பையிலும் குப்பை. உன் ஜபத்திலே வல்லமை இருக்க வேண்டும், உன்னுடைய உணர்ச்சிகள் தொடுபட்டு இருக்க வேண்டும். எதுவரைக்கும் ஆண்டவரே என்ன செய்யணும் என்று சொல்லும் ஆண்டவரே? எத்தனையோ பேர் இன்னும் இங்கே இருக்கிறார்கள், இதுவரைக்கும் அந்த சகோதரி அப்படியாய் அறம்படிக்க நீர் விடுவீர், விடுதலை கொடும் ஆண்டவரே. எப்படி கண்ணீர் கண்ணோடு ஜபச்சினி? அது உன்னுடைய சகோதரியா இருந்தா யோசிச்சுப்பார். எத்தனையோ பேர் பிடிபட்டிருக்கணும் வெளியான சபைக்குள்ள. சோ இப்படியாக நாங்கள் ஜீவிக்க வேண்டிய நேரத்தில் ஆனால் சம்பிரதாயமாக ஒவ்வொரு கிழமையும் போய்கொண்டு இருக்குது. விசுவாசம் என்ன கேடம் அங்கே இல்லையே, ஒன்றுமே இல்லை. ஆனால் நாங்கள் அசுத்தாவியனை துரத்தி சாபங்களை உடைச்சு குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணி ஒருத்தருக்கு ஒரு ஜெபம் பண்ணி இதையே பேசி நாங்கள் சிறு கூட்டமாக இருக்கலாம், அஞ்சு பேராக இருக்கலாம், பத்து பேராக இருக்கலாம், பதினஞ்சு பேராக இருக்கலாம், அல்ல ஐயாயிரம் பேராக இருக்கலாம், யார் ஆண்டவர் நம்பர் இல்லை. ஆண்டவருடைய வல்லமை அது கூட புறப்பட்டது. ஆண்டவர் ஆக பதினோரு பேரை நம்பி தானே விட்டுட்டு போனார், அவர் பெரிய வச்சிருந்தார். அவர் ஜோச்சு ஆக பதினோரு பேர், அதனால எழுபது பேர் கூப்பிட்டார். அதனால இன்னும் ஆனால் அஞ்சூறு பேருக்கு தன்னை காண்பிச்சு அங்கே மேல்மாடியில் இருந்த எத்தனை பேர், நூற்றி இருபது, முன்னூற்றி எண்பது பேரும் மிஸ்ஸிங். நேரை கண்டதுக்கு பிறகு உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி உலகம் கொண்டு பாருங்க. அப்போ இப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளவோ சந்தர்ப்பம் இருக்குது எங்களுக்கு. ஆனால் எங்களுடைய வாழ்க்கை பரிபடத்தில் வைக்கணும், எங்களுடைய ஆத்மாவை பிடிச்சு கொண்டு ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு அதை பார்த்துட்டு எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் மற்ற குடும்பங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரலாம்ன்றது முடியாத காரியம். ஜீவனுக்கு பதிலாக ஜனங்களை நான் கொடுப்பேன், உன் ஆத்மா உன் இந்த வாழ்க்கைக்கு பதிலாக நான் உனக்கு அநேக ஜனங்கள் கொடுப்பேன். ஏசியா 43 இருக்குது, வாச்சுப்பா. என்ன செய்வான் சொன்னால் இப்படியாக நாங்க போய் ஜனங்களை விடுவிக்கும் பொழுது, ஆத்மாதாயம் செய்யும் பொழுது, கட்டுக்களை உடைக்கும் பொழுது அவனுடைய மனதை தாக்க வருவான், பொல்லாத எண்ணங்களை போடுவான், அசிங்கமான எண்ணங்களை போடுவான், சொற்பனங்களை போடுவான், பயமான எண்ணங்களை போடுவான், குழப்பத்தை போடுவான், கன்ஃபியூஷன். சில வழிகளிலே உன்னை சுற்றி இருக்கிறார்கள், உனக்கு க்ளோஸாக இருக்கிறார்கள், உனக்கு விரோதமாக பேச ஆரம்பிப்பாங்க. குடும்பத்திலே புருஷன் மனைவி பிள்ளைகள் அல்லது ரிலேஷன்ஸ் அவர் இருதய முட்டையும் படிக்க உன்னுடைய உள்ளான மனம் மிகுந்த விதமாய் குத்தப்படும் படிக்க தாங்க முடியாத சொற்களோடு அவன் உன்னை தாக்குவான் அவர்கள் வாய்க்கூடாக. சில வழி இச்சையான தாக்கங்களாக இருக்கும், இது உணர்ச்சிகளை தாக்கும் காரியம். ஆனால் சில சமயத்தில் எங்களுடைய சித்தத்தை தாக்கி எங்களுடைய சித்தத்தை இறுகப்பிடிப்பான், ஒன்றும் நாங்கள் செய்ய முடியாதபடி. இன்னும் சிலருக்கு சரீரத்தில் நோய் போடுவான் அல்லது சிம்டம்ஸ் போடுவான் சில அறிகுறிகள் மாதிரி, அதாங்க ஒன்றுமே இல்லை. எங்களை தாக்க முடியலன்னு சொன்னால் நீ ஊழியம் செய்கிறாய், உன்னை தாக்க முடியலன்னு சொன்னால் நீ ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டு நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாய், நீ கவனித்துக் கொண்டிருக்கிறாய், நீ விழிப்போடு இருக்கிறாய், உனக்கு எவர் க்ளோஸாக இருக்கணுமோ, நெருங்கி இருக்கணுமோ குடும்பத்தில், அவங்கள தான் தாக்குவான். முதலாவது, நீ திருமணமானவனாக இருந்தால், நீ ஒரு புருஷனாக இருந்தால் உன் மனைவி மூலமாக முதல் தாக்கம் வரும், அடுத்தது உன் பிள்ளைகள் மூலமாய் வரும். நீ ஒரு மனைவியாக இருந்தால் ஊழிச்சுகிறது புருஷன் மூலமாய் வரும், அல்லது பிள்ளைகள் சகோதரங்கள் மற்றவர்கள் மூலமாய் அதுக்குள்ளேயே வரும். அது அவனுடைய, அவனுக்கு தெரியும் தனக்குத்தானாய் விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலை நிற்காதுன்னு அவனுக்கு தெரியும். உள்ளுக்கு கொண்டு வந்துட்டு சொன்னால் பிரிவினையை, குழப்பத்தை, சண்டைய, கன்ஃபியூஷன், வாக்குவாதம் எழும்பின உடனே கன்ஃபியூஷன், குழப்பம், அந்த அசுத்தாவி எங்க உள்ள வந்துட்டது அர்த்தம். நோ இட். அவ இன்னும் குறிப்பாக, இஃப் யூ ஆர் எ மினிஸ்டர், நீ மெய்யாகவே ஒரு ஊழியத்திலே நீ பங்கெடுத்திருக்கிறாய் என்று சொன்னால், நிச்சயமாக குடும்பத்தை கிண்டிய தருவான். இது எல்லாரும் அறிந்த ஒரு உண்மை. அதனால எனக்கு தெரியும், சில ஆக்கள் இப்படியான ஊழியங்களுக்கு இறங்குறதே இல்லை. சில போது வருமா, நான் கேட்டு அவங்க சொன்னாங்க தெரியுமா, ஐயோ அதுவே நான் அந்த நமக்கு அந்த ஊழியம் வேணா, இந்த குடும்பத்தை தொந்தரப்படும். அப்படி இவங்க சொல்றதுனாலேயே தங்களுக்கு தெரியாமலேயே சாத்தாண்ட ஹைரவங்களை ஒப்பு கொடுக்குறான். அதாவது நான் உனக்கு கீழ்படுகிறேன்னு சொல்றேன் சரிங்களா. இது வந்து மிக குறிப்பாக இப்படி குடும்பத்துக்குள்ளே தாக்குறது. இட்ஸ் அ வெரி ஷோ வே தி டெவில் வில் கம் பேக் அட் யூ. அது திரும்பி வர்றது மிகவும் நிச்சயமான ஒரு வழி. ஆனால் மனைவி ரட்சிப்படைந்திருக்கின்ற வெப்பம், அது நேரத்தில் புருஷன் ரட்சிப்படவில்லை, உடனே இது போய்தான் என்ன செய்ய தெரியுமா, இந்த புருஷன் வேறு பக்கத்தால் எடுத்துக்கொண்டு ஒரு நாளுமே கோயிலுக்கு போவார், காலை மணிமே குடிச்சு போட்டு கோயிலுக்கு போவார். சொல்லுவார், என்னப்பா இது ஒரு இனித்திரு கொடுறது பேரை மட்டும் இப்ப நாலரை கிழமை தோஞ்சு போட்டு போறாரு, முறர் என்ன முறர் இது சொன்ன அதேதான் முறையா எழுப்பி கொண்டு போகுது பாத்தீங்களா. இதெல்லாம் கபடிக்கடி கேட்டு காரியங்கள். அவனுடைய வேலை கொஞ்சம் ஒரு ஆள் அங்கே இறைச்சி பணிஞ்சிருந்தாங்களா, மற்றாக்களை கொண்டு போயிருக்கா, கொஞ்சம் ஒரு ஊழியம் செஞ்சாலும் கொஞ்சம் இதாக போகுதா, உடனே மற்றாக்களை கொண்டு போய் அங்கே அங்கே சொருகி கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன். இந்த பக்க வழியாக எங்களுடைய அந்த ஃபோக்கஸை இங்கே அதில் திருப்புறதுக்கு, நான் புதுசில் ஆறாம் அதிகாரத்தில் இருக்கலையா, எங்களுக்கு கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, எங்களுக்கு அது எங்களுக்கு இது அப்படி இப்படினு சொல்லி ஒரு வெங்க வணிக்கலன்னு சொல்லி, அப்போ ஒரு கூட்டத்தார், அப்போ இவங்க பார்த்தாங்க இது சரியில்லை கொஞ்சம் பாருங்க, ஏழு பேரை பரிசுத்த ஆவியில் நிரம்பினாங்க, விசுவாசத்தில் நிரம்பினாக்கள சாப்பாடு கொடுக்குற வேலைக்கு அமைத்துவோம் கமைத்துவோம், நாங்கள் ஜபத்திலையும் வேதத்தை பிரசங்கம் பண்ணுறதையும் தரித்திருப்போம்னு சொல்லிட்டோம். அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ இருக்கிற செஞ்சுக்கு அப்படி இல்லை, அவங்க சாப்பாடு கொடுக்குறது மட்டும் இல்லை, கேம்ப் அங்கே இங்கே எல்லா இடத்தையும் சுற்றிக்கிறாங்க. போதா குறைக்கு பாஸ்டர்ஸ் மேரேஜ் இப்போ என்ன செய்திருக்கணும் தெரியுமா, ஒரு வேலை இல்லை ரெண்டு வேலை ஹியர் பண்ணியிருக்குது, ஏ மோர்கேஜ் கேட்டு காசு வேணாம், டைதிங் காணா, அந்த டைலிங் அங்கே செல்வோம் எடுத்துன்னு சொன்னால் அங்கே அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பில்டிங் அந்த இதுக்கு கட்டுறதுக்கு காணாது, அங்கே 1500 ரூபா தருவோம் அந்த பில்டிங்குக்கு மாதத்துக்கு அங்கே சபை விடுறதுக்கு, ஏன் கூடுறா அங்கே சபையை மரத்துக்குள்ளே கூடலாமே, நீ என்ன கூட்டிட்டு நான் சொல்ல கேட்குது உங்களுக்கு. ஸோ இப்படியான இது சூழ்ச்சியான காரியங்களை நாங்கள் நிச்சயமாக நாங்கள் அறிந்து கொள்ள போகிறோம். ஸோ வாக்குத்தத்தங்களை நீ நிலைச்சிருக்கணும், உனக்கு தெரியவன் உன்னுடைய அழைப்பு, உனக்கு தெரியவன் உன்னுடைய அனாயிண்டிங், நீ யார் இடத்துல நீ வார்த்தைகள் கேட்டுக்கொள்கிறாய், என்ன விதமான அழைப்பில் இருக்கிறாய், நீ எங்கே போய்கொண்டு இருக்கிறாய், உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவன் எங்கே போகிறது, உனக்கு ஒரு கோல் இருக்குதா, ஒரு டெஸ்டினேஷன் இருக்குதா, நீ எதை விரும்புகிறாய், இன்னமும் எதை பார்த்து கொண்டு தெரிகிறாய், வீட்டையா காரையா அதை யா பொருளையா அதை எதை பார்த்து கொண்டு தெரிகிறாய், கொஞ்சம் பாருங்க. அப்ப அப்படியா இருக்கிற நேரத்தில் நாங்கள் எங்களுடைய அந்த ஷீல்டு கேடகத்தை உபயோகிக்கக்கூடியதா இருக்கு. ஐயோ அப்படியா, அப்படியா, ஏதாய் ஆண்டவர் அழைத்த ஒரு உண்மையுள்ளவர், எனக்குள்ள அணைக்கரை தொடங்கினவர் முடிவிருந்த நடத்தை தீர்வார். நான் அவரை தெரிவு செய்யவில்லை. நான் இந்த போது இந்த ஊழியத்தை தொடங்கவும் இல்லை. ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவேன், நான் உங்கள்கிட்ட ஓடி வரவும் இல்லை, நான் இந்த ஊழியத்தை கேட்டதும் இல்லை, அங்கே மடக்கல் பலூர் சபையோட ஸ்தாபியம் நான் சொன்னதும் இல்லை. எனது வேண்டாம் ஆளை விட்டால் காண முடியும். இது உடைய வேலை. அதனால் நீர் தான் அதை பார்க்க வேணும். என்ன செய்யலாம்? இவருக்கு எந்த வேலை கொடுக்கலாம்? இவரை என்ன பிரச்சனை கொடுத்தா இவர் அதை குறித்து யோசிச்சு போட்டு கவலைப்பட்டு நிற்பார்? ஓ, இவருக்கு இப்படி சொல்லுவோம், நீ கேட்டுடாதே ஏற்கனவே இம்முதல் படிச்சிருக்காதே சர்வாதிக வர்க்கம். ஓ, நான் 10 நிமிஷம் கேட்டு என்ன என்ன சர்வாதிக வர்க்கம் பரவாயில்ல. நேரத்தில் ஒரு கூட்டு அபிஷேகம் கேடகத்தினால நாங்கள் எங்கள் விசுவாசத்தினால எங்கள் குடும்பம் மேலவி புருஷன் பிள்ளைகள் அவர்கள் வீட்டுக்காக நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அது வந்து சுழண்டு வந்துட்டு எங்களுக்கு அது கூட பேசிவிட்டு அது கூட அவங்களோட பேசிவிட்டு வீட்டு கொண்டே இது விட்டு முடிச்சு தீங்கு நாள் இல்லை சொல்லி தவிர்த்தீங்கன்னா சொல்லிட்டு பாப்பம் போயிட்டாங்க. தெரியும் ஆரோட பேசிக்கொண்டிருக்க வேண்டிய